இன்றைக்கு நான் சில சுருக்கமாக அத்திவார உபதேசமாக சில காரியங்களை காண்பித்து கொடுத்து விட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாட்கள்ல மனிதனை வாழ்றது மிகப்பெரிய ரெண்டு காரியம். ஒன்று பயங்கரமான பாவங்கள், அந்த பாவம் கொடிய பாவங்களாக மாறி முடிவில் அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக மாறி சாபங்களாக மனிதனை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறார். அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். 138வது சங்கீதம் 8வது வசனத்தின்படி ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த வசனம் கீ வசனம் எல்லாம் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து என்னுடைய எல்லா சாபங்களையும் நீக்கிருக்கிறபடினால் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஜீவனில் மாத்த உங்கள் மத்தியில் பேசுவதற்கு கர்த்தனுக்கு துணிவை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவருடைய மீறுதல்கள் ஆண்டவர் அங்கு அந்த மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு சுதந்திரம். ஆனாலும் திருச்சபைக்குள்ள எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எங்கள் அறியாமல் சில மறைவான சாபங்கள் எங்களிடத்தில் இருக்கிறார். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசி கூடாக, அல்லது ஆண்டவர் ஒரு பரிசுத்தாளுடைய அபிஷேகத்து கூடாக, ஆண்டவர் பாமத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கடிந்து உணர்த்துகிற நேரத்தில் அதை நம்ம சீர்படுத்தி எல்லா மறைவான சாபங்களிலும் நீங்களாக்கி நாங்கள் செழிப்பாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் செழிப்பாயிருப்பார். ஹல்லேலூயா. நீதிமான் அங்கு ஆண்டவர் நீதிமானை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்ட சரித்திரமில்லை. அவன் விசுவாசத்தினால பிழைப்பார். கர்த்தருக்கு சொன்ன வாக்கு திட்டங்களை நீங்கள் படித்து அதை மனப்பாடம் செய்து அதை எனக்கு ஆண்டவர் தந்தது என்று நீங்க விசுவாசிக்கிற நேரம் எல்லாம் அந்த வாக்கு திட்டத்துக்குரிய அபிஷேகங்கள் ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மகா பெரிய பாவமும் கொடிய பாவமும் பரம்பரை பரம்பரையா ஒரு மனிதனுடைய துணிகரமான அல்லது மரணத்துக்கு எதுவான பாவத்து நிமித்தம் அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பேரு பிள்ளைகளையும் அவனுடைய பூட்டு பிள்ளைகளையும் இப்படி பரம்பரையாய் போகிற சில சாபங்கள் உண்டு. அத்தனையும் முறிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்ம இருக்கிறார். ஹலலுயா. மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, ஆனால் கிறிஸ்து இயேசு எனக்காக உங்களுக்காக செல்விலே சாபமானார். ஹல்லேலூயா. அது நாங்கள் விசுவாசிக்கிற நேரத்தில் எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிற நேரத்தில் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உண்மைதான். ஆனால் சாபங்கள் முறிக்கப்பட நாம என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த சாபங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே எங்கள் அறியாமலே நுழைந்து விடுகிறது என கண்டுபிடித்து இந்த சர்ப்பங்களுடைய தலையை நசிச்சு உடைச்சு நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அனைகிற கேள்வி, ஏன்டா எனக்கு இது நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த காரியம் என்னும் புரியலையே சொல்லி நம்ம யோசனை பெறது எங்களுக்குள்ளேயே நாங்கள் கேள்விப்பட்டு கலங்குறது உண்மை. ஆனாலும் ஆண்டவர் சிலுவையில் ரெண்டு காரியத்தை செய்து முடித்தார். முக்கியமான சொல்லக்கூடிய ஒன்று, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஆமென். இரண்டாவது, எங்களுடைய மீறுதலை நிமித்தம் எங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் எங்களுடைய எல்லா சாபங்களையும் எங்களுடைய வியாதிகளையும் எங்களுடைய எல்லாவற்றையும் நீக்கி எங்களை கர்த்தர் விடுதலாக இருக்கிறார். இது கொஞ்சம் ஆழமான நாங்கள் விசுவாசிச்சா கர்த்தருடைய வாழ்க்கையில தீர்க்க ஆயுசு தருவார். பிசாசுக்கு சவாலாக ஒரு கூர்மையான ஆயுதமாக கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆகவே மீட்பின் பணியில் ஆண்டவர் எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு வேலை தருவாராக. ஹல்லேலூயா. ஏற்று எனக்கு கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் நோய் இருந்து என்ன ஆண்டவரே அடியே நான் மண்டிங்க சுவாமியோட கொஞ்சம் ஜெபிச்ச ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ய வந்திருக்கேன், நான் நல்லா பேசணும்னு மாத்திருக்கேன், எனக்கே இப்படி தொண்டையில் நோய் இருந்தா என்ன ஆண்டவரே அப்படி ஜெபிச்சு பந்த ஸ்டூடியன் குடிச்சு ஜெபிச்சேன், கத்தருக்கு சோதரம் இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தழுவுகளினால் நீங்கள் சுகமாக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அதெல்லாம் நாங்கள் ஆழமா விசுவாசிக்கிறதுல எங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை மட்டும் ரொம்ப பிடிச்சு விசுவாசிக்கிறபடினா வெறும் ஆண்டவர் இயேசு சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, வேதத்தில் ஒரு சில பாவ காரியங்களை நான் சும்மா சொல்லோடு பிரகாரமாக சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை கடந்து செல்வதற்கு ஒரு முறை வாசிப்போம். ஆதியாகம 4:7 இப்படி பாவங்கள் குறித்து சொல்லப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே அறிந்திருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாய் பார்த்து அறிந்து கொள்ள பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வாராக. வாசிக்கலாம் ஆதியாகம 4:7.
நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்.
பாருங்க, நன்மை செய்யாதிருந்தால் பாவமானது வாசல் படியிலே படுத்திருக்கமா, வாசல் படி. அதாலதான் உள்ளுக்குள்ள வர்றோம், அதாலதான் வெளியே போகிறோம். இந்த படியிலே பாவம் படுத்திருக்கிறதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சரீரத்துக்கு கண் ஒரு வாசலாக, வாய் ஒரு வாசலாக, மூக்கு, இப்படி எல்லாம் அவயவங்கள் எல்லாம் தந்திருக்கிறார். இந்த அவயவங்களுக்குள்ள பிசாசு நுழைந்து விடாதபடி கர்த்தர் கொடுத்த ஆலயமாகிய சரத்தை நம்ம காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. எப்பொழுதும் எங்களுக்குள் ஒரு சத்தம் எழுப்பப்படும், கர்த்தருடைய ஆலயம் என்னுடைய சரீரம், நான் ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய பிள்ளை. நான் எனக்கு திணறன் ஐயாவில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், ஒரு முறை அவர் பேசுற நேரத்தில் இப்படி பேசினார். அந்த கூட்டத்தை நான் பார்த்து கொண்டிருக்க, அந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோம். சர்வ வல்ல உள்ள தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன் என்று சொன்ன போது எனக்கு பெரிய சந்தோஷம். அது பெருமையான வார்த்தை அல்ல, உரிமையான வார்த்தை. ஹலலூயா. அப்பா பிள்ளைக்குள்ள உரிமை, சர்வல்லமுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன் சொல்லப்படுது, எனக்கு பெரிய சந்தோஷம். நானும் அப்படி சொல்ல வேண்டும் என்று நினைச்சேன். ஏன் இதை சொல்லா, எங்கள் ஆண்டவர் எங்களை தகப்பனா இருக்கிறார், எனக்காக உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தான், எந்த வாசல் படியிலும் பாவம் பண்ணுத்திருக்கும்படியா, இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவிருக்கிறபடி நான் எங்கள் வாசப்படியில தேவதூதர்கள் நிற்பார்களாக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவை எந்த பக்கம் நுழைஞ்சாலும் தடக்கப்பட்டு விழுந்தாலும் பாவம் தான் காணப்படுகிறது. எங்க ஊர்ல தடக்கப்பட்டு விழுந்து நிமிந்து பார்த்தா ஒரு விக்கிர கோயில் இருக்கு. அங்கே இப்படி பயங்கரமான காரியங்கள் இருக்கிற நேரத்தில் தேவன் எங்களோடு கூட வாசம் பண்ணுவாராக. அவருடைய வேதத்தில் தியானிக்க, அவருடைய உறவுல பலப்பட, அவருடைய பரிசுத்த வைராக்கியம் எங்களுக்கு வர கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்க சபைக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் வேலையிலையும் செய்து, பல காரியங்களை எல்லாம் செய்து, நாம் எல்லாம் ஒன்று கூட இங்க வர நேரத்தில் என் ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார். அவர் ஆராதித்து துதிக்க, கத்தருக்கு அவருடைய வார்த்தையை கட்டி எங்களை ஒப்பு கொடுக்க, எல்லா வழியிலையும் கத்தர் எங்களை சீர்படுத்தி ஈஸ்வரப்படுத்தி பலப்படுத்துவார். சொல்லுங்க ஆமென். எங்க பார்த்தாலும் அழிவு, எங்க பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. நான் ஒரு நாளும் காட்டுப்படுத்தி வீட்டை அடிச்சுக்கிறேன், என்னப்பா நடக்குது. அவங்க யுத்தங்களும் பஞ்சங்களும் ஒரு பக்கம், உயிருக்கு பயம், அதாவது ஆலயத்துக்கு வர்றதுக்கே பயம், பிடிச்சிருவாங்க. ஒருவர் ஒருவன் கொலை செய்யறதுக்கும், ஒருவன் ஒருவன் கொள்ளடிக்கிறதுக்குமா நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே பிரியமாவளே, பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கிறது, அதை மிதித்து அந்த பாவம் எங்களுக்கு அணுகாதபடி கர்த்தர் எங்களையும் எல்லாரையும் காத்துக் கொள்வாராக. இன்னும் இந்த பாவத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு விசுவாசிப்போம். எஸ், 32 எண்ணாகமும் 32 23 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு வேத படிப்பாக இதை கற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள போகிறோம். இந்த வசனத்தை அறிய அறிய அறிய, இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள விளங்கிக் கொள்ள, விடுதலை எங்கள் மத்தியிலே வந்து கொள்ளும். சொல்லுங்க ஆமென். சரி, எண்ணாகம புத்தகத்திலே 32:23 வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். ஒருவர்,
நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள்.
பாருங்க, வாசல் படியில படுத்திருக்கும் என்று சொன்னேன். இப்ப பாவம் தொடர்ந்து பிடிக்கிறது என்ற, அது பாவம் தொடர்ந்து 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 கிட்டத்தட்ட சாபங்களாக மாறும். அந்த சாபத்தை குறித்துதான் இன்னைக்கு நான் கொஞ்சம் பேசிருக்கிறேன். ஆகவே பாவத்தை குறித்து கொஞ்சம் காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். வாசல் படியிலே படுத்தலாதபடி, அது மட்டுமல்ல தொடர்ந்து பிடிக்காதபடி தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மறைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் அதிகாலையில் ஜெபிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படி ஜெபம் போறோம். ஏழு காரியம் ஆண்டவரேன், உம்முடைய ரத்தம் என்னை மூடட்டும், என் ஆவி ஆத்மா சரீரம் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. அப்படி என்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுத்து, என்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து, என்னுடைய சபையோரை இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து, அதோடு கூட எங்களுடைய கிராமத்தை ஒப்பு கொடுத்து, எங்க பட்டணத்துக்கு ஒப்பு கொடுத்து, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், எங்கள் வாகனத்தையும் ஒப்பு கொடுத்து, முழுவாக எங்களுடைய இலங்கை தேசத்தையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கப்படினால, அதிகாலையில் இப்படி நாங்கள் ஜெபிக்கிறபடினால, மெய்யாகவே கர்த்தர் எல்லா வழிகளிலும் இருந்தும் எங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இயேசுவின் ரத்தம் எங்களை மூடி இருந்தா பாவம் எங்களை நிறைந்த முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்கு பிசாசு ஓடிக்கொண்டே இருப்பான், நீக்க முடியாது. ஆகவே அந்த ரத்தத்துக்குள் நாங்கள் மறைந்திருக்கிறோம். ஆகவே பாவம் எங்களை தொடர்ந்து பிடிக்காதபடி நீங்க வெளிப்பாய் காணப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 20:21 இப்படி சொல்லுகிறது. வாசிங்க பிளீஸ். யோபுவின் புத்தகம் 20:21.
அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை, ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை.
சரியா, நான் சொன்ன வசனம் யோபுவின் புத்தகமா 20:21? சரியா மாச்சிங்களே? சரி, நான் சொல்ற வசனம் என்னன்னு சொன்ன, அவட மால வயது பாவங்கள் இந்த எலும்பு வர உற்றி இருக்கும் ஒரு வசனம் இருக்கு. 20:11.
அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும்.
பாருங்க, இந்த பாவம் பாவம் எங்க மட்டும் எலும்பு வர போகுதான், எலும்பு வர போகுது அவனுடைய கொடிய பாவங்கள். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எலும்பு கூட முறிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று ஒரு வசனம் இருக்கு. அப்ப என்ன சொல்றா, எலும்பு வர ஒட்டி கொள்ளுகிறதா. அதனால நான் சிந்திச்சு பார்த்தேன், எலும்பு வர பரிசுத்தமும் ஒட்டிக்கொள்ளும். எப்படி சொல்றேன்னு சொன்னா, எலிசாவை கொண்டு போய் அடக்கம் பண்ண நேரத்தில் ஒரு ஒரு பிரேத கொண்டு போற நேரத்தில் அவனை எலிசாவுடைய எலும்பு பட்டு ஒருவன் உயிரிழந்தான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் என்னவாம் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் என்னவாம் இன்னும் நீதியும் செய்யட்டும். அவனை எலும்பு வர, அதான் பஸ்திரப்பட்டாலே சுகமடையும் என்று சொன்னா, அதுக்கு அடிப்படை காரணமே அவங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த பரிசுத்த அக்கினி. ஹல்லேலூயா. இப்படி பயங்கரமான பாவங்கள் உண்டு. சரி, என்ன நான் சொல்ல போனா, பாவத்தை இப்படி பகுத்து சில காரியங்களை நாங்கள் படிக்கிறோம். ஒன்று, மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். இரண்டாவது, தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். மூணாவது, திருச்சபைக்கு விரோதமான செய்கிற பாவம். நாலாவது, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம். அஞ்சாவது, கொடிய பாவங்கள். ஆறாவது, துணிகரமான பாவங்கள். இப்படி பாவங்களை பத்தி நான் கணக்கு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒருவன் திருச்சபை இருந்து கொண்டு திருச்சபைக்கு விரோதமா பாவம் செய்தா அது எப்படி இருக்கு, உங்களுக்கு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து சபைக்கு சரீரமாக இருக்கிறபடினால், அவரே தலையாக இருக்கிறபடினால், திருச்சபைக்கு அவமானத்தை, திருச்சபைக்கு பிரச்சனைய, திருச்சபையில குழப்பங்களை உண்டு பண்ணுகிற ஒரு பாவம் இருக்கே, அது ரொம்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம். அது என்ன, எப்படி சொல்றேன்னா, ஆண்டவுடைய விழாவில ஈட்டியால குத்துறது போல ஒரு பயங்கரமான பாவம். ஆகவே கண்பார்களே, இப்படி அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியாமல் நாம் செய்திருக்கிறோம். அதனால ஆழமான அறிக்கை செய்ய முடியாதபடி, அறிவில்லாத இருக்கிறபடினால், சில மரமான சர்ப்பங்கள், மரமான சில காரியங்கள் எங்களுக்கு அறியாமலே இன்னல் போல எங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தார், நிலவரமான ஆவி எனக்கு தார் என்று நம்ம ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது உமக்கு நான் அறிக்கை பண்ண முடியாதபடி மரமாய் ஏதாவது காரியங்கள் தானே, பிளீஸ் எனக்கு அதை காண்பித்து தாங்க, எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே சொல்லி. ஒரு ஆழமான ஒரு பாவ அறிக்கையை நாம செய்தவர்களாய் காணப்படுற நேரத்துல இன்னும் என பாவம் மன்னிக்கப்படுகிறது பரிசுத்தத்தின் ஆரம்பம். பெரிய பரிசுத்தமான வந்துட்டால அது ஒரு பரிசுத்தின் ஆரம்பம். இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவ கழுவ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதுதான். ஆனால் தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தையை புசிக்க புசிக்க புசிக்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க, அதன் மூலமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே என கண்பார்வர்களே, இப்பேற்பட்ட அநேக பாவங்கள், மரணத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதும் இல்லாத பாவங்கள், இப்படி பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யற பாவம், திருச்சபைக்கு விரோதமா செய்யறோம், மனுஷனுக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா செய்யற பல பாவங்கள் நாங்கள் வேதத்துல படிச்சு பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு பயம் உண்டா. நாங்கள் இன்னும் ஆண்டவரே உடைய காரியங்களை அறிந்து இன்னும் நான் பரிசுத்தப்பட எனக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடவனும், நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு உண்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வேதத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் தான், ஒரு தீவாலயத்தில் இரண்டு பேர் போனார்கள், இரண்டு பேர் ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் யாரா பரிசேகன். ஆயக்காரன் பின்னால அடியன் பாவி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஜபிக்க ஆரம்பித்தான். ஆனால் பரிசுகன் எப்படி ஜபித்தான், ஐயா அவனை விட நான் பரிசுத்தவன், அவன் காணிக்க கொடுக்கல, நான் காணிக்க கொடுத்திருக்கேன், அவன் உபாசிக்கல, நான் உபாசிச்சிருக்கேன், அவன் காட்டி தன்னை பெருமைப்படுத்தினான். அவன் தன்னை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கறதுல ஒரு பயம், ஒரு நடுக்கம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் காணப்படுகிறோமோ, அவ்விதமாக ஆராதனை வேலைகளில் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில் இன்னும் ஆண்டவரை நாங்கள் நெருங்கக்கூடிய ஒரு பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் பரலோகம் போகலாம். இல்லாட்டி பரவசத்தோடு நின்று விடுவோமே ஒழிய பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவரு கிட்ட நிக்க நானும் நீங்களும் தகுதி இல்ல. தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னா, ஐயா நான் வர்ற பாவியான மனுஷன், என்னால முடியல சொன்ன நாவலையெல்லாம் அவனுடைய அக்கினியை துடும்படியால் அவனை இடங்கொடுத்தான். ஆகவே கண்பானவர்களே, இந்த நாட்கள்ல என் ஆவியானவர் எங்களை ஆழமாய் கழுவி எங்களுக்கு உதவி செய்வாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்கள், இப்படிப்பட்ட மரணத்துக்கு எதுவான பாவங்கள், சாபங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி இன்றைக்கு நீங்க ஆழமாய் அப்பா பிதாவே இயேசுவே எனக்கு இறங்கு மாண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்ற நிறத்துல எனக்கு காண்பித்தாரம் ஏதாவது காரியங்களை நான் துக்கப்படுத்திக் கொண்டானா, என்ன மன்னி என்று சொல்லி என்ன ஆழமாய் மன்னிப்பு கேட்க. நான் கத்தோலிக்க சபையத்தில் இருக்கிற நேரத்தில் அங்க ஃபாதர் மாதிரி விசப்பாருன்னு அந்த பாஸ்கா நாட்கள்ல சொல்லுவாங்க. அதை இன்னைக்காவது நீங்க ஒழுங்கா பாவரிக்கை செய்யுங்கன்னு சொன்னா பாவங்களை நாங்க ஃபாதர்கிட்ட அறிக்கை செய்ய எல்லாருமே கியூல நிப்பாங்க. நின்று நின்று சங்கட காரியங்களை வந்து சொல்லிக் கொண்டே இருப்பான். என்ற ஒரு புது பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று. அப்படியானால் ஒரு பொதுவான பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று நாங்க ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு உயர்வோடு இருக்கிறார். சாப கட்டுகளை உடைத்து உன் வியாதிகளை நீக்கி உன் ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக செழிப்பா வைக்க என் அப்பா விரும்புகிறார். ஹலலுயா. நாங்க பிச்சைக்காரனா இருக்க வேண்டும் என்றால அதனாலதான் அவர் மாட்டுக்கொட்டில பிறந்தார். நாம ஆட்டுக்கொட்டில இருக்க வேண்டும் என்ற நியதி அல்ல. இயேசு எனக்காக உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹலலுயா. வாழ்ந்து உன் கூடாரத்தை அணுகாது, பொருளும் பொண்ணுக்கு நேரிடாது, எந்த சூனியம் எந்த மந்திரம் எங்களை தாக்க முடியாது என்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட நீங்கள் விசுவாசமாய் காணப்பட்டால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க ஹலலுயா. சத்தம் காணாது ஹலலுயா ஹலலுயா. ஆகவே பிரியமாவுடைய இந்த சாபங்கள் வருகிற சில வழிகளை நான் உங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த தடையெல்லாம் நான் உடைக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலைய உள்ளான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. 10 பேர் குஷ்டரோகிகள், நாற்றம் எடுக்கிற பயங்கரமான வியாதி தான், மரணத்துக்கு எதுவான வியாதி. ஆனா அதுல எல்லாருமே சுகமடைந்தான். ஆனா 9 பேரும் போயிட்டாயா. ஒருவன் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தான். பிரதான ஆசாரி இயேசுதான் என்ற அறிவை ஒரு வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருந்தான். அந்த வசனம் அவனை சரீரத்தை மட்டுமல்ல அவருடைய உள்ளான வாழ்க்கையும் ஆத்மாவையும் தொட்டு சுகமாக்கியது. ஹல்லேலூயா. என்னைக்கு எங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். அப்பதான் ஆவிக்குரிய ஒரு மனம் எங்களுக்குள்ளே உண்டாகும். நாங்கள் அன்றைக்கு படிக்கிற நேரத்தில் பேதுரு எழுந்திருந்தா நான் தனியே தான் பேசினேன். ஆனால் பரிசுத்தாவியானவர் எழுந்தின பிற்பாடு அது ஒரு வித்தியாசமான பரிசுத்தாவியினால் உண்டான ஒரு உருமணம், அது நறுமணமாகி பலருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் வேதத்தில் ஒரு காரியத்தை வாசிப்போம். படித்தங்க வாசி. எஸ், நன்றி பிதாவே. பாருங்க, முதலாவது நாங்கள் என்ன பங்குறோம் என்றால், நன்றி. உபாகம புத்தகம் எடுப்போம். 11 உபாகம் புத்தகம் 11 26 வசனத்திலிருந்து 28 வசனத்தை மட்டும் வாசிங்க பிளீஸ்.
இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்.
கவனிங்க, இதோ இன்று இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எங்கள் முன்பதாக வைக்கிறாராம். எஸ்,
இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய
கர்த்தரின் கற்பனைப்படிக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும்,
எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
சரி, அப்ப இப்ப சாபம் எப்படி எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சாதான் அப்படி எப்படி அந்த சாபம் வருகிற சத்ரு அந்த சர்ப்பத்தின் வல்லமையை நாங்கள் முறிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் எடுத்த வாசிப்போம். யாத்திராகம புத்தகம் 20:4 வசனம். ஆண்டவருக்கு ரொம்ப அருவறுப்பான ஒரு காரியம். இப்ப நான் சொல்ல போற முதலாவது காரியம், தேவன் அனுமதித்து அல்லது தேவனிடத்திலிருந்து வருகின்ற அவருடைய கோபாக்கினையால் மனுஷருக்கு வருகின்றதான பயங்கரமான சாபங்கள். இது நாம கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சில காரியங்களை மட்டும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் சாபங்கள் முழுவதுமாய் கர்த்தர் உடைக்க சொல்லுகிறதான ஒரு வேத இறை சத்தியத்தை நாங்கள் படிக்க போகிறோம். 20 எஸ்,
மேலே வானத்திலும்
கீழே
பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
பாருங்க, மேலே வானத்துல பிற பூமி, பூமிக்குள்ள என்ன சமுத்திரத்துல இவைகளிலே ஆண்டவர் சொல்றார், ஒப்பான ஒரு சுருவத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் உனக்கு நீ உண்டாக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் விக்கிரம் என்ன தெரியுமா? ஆண்டவரை விட பெருசா எதை நீங்க நேசிக்கிறீங்களோ, பொருளோ காரியமோ எதுவும், அது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஒரு சுருபத்தையும் ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உருவாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். இதுல வசனத்தை பாருங்க, உருவாக்கவோ புதிதாய் வந்தவர்களும் தயவு செய்ததற்கு நீங்க சுவி கொடுக்க வேண்டும். எங்களுடைய சர்ச்சில் நம்ம ஆராதிக்கிற இடத்துல சுருவங்கள் ஒன்றும் இல்லை. சிலுவை இருந்தாலும் கூட சிலுவை இயேசு இல்லை, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். இப்பொழுது நாம் விசுவாசிக்கிறவங்க மத்தியிலே அவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். உங்களோடு வார்த்தையாக அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சாபங்களாக இருந்தால், எப்பேற்பட்ட பாமரந்தை நீங்க ஆண்டவிட சொன்னா அதை மன்னிக்க, அந்த சாபத்தில் உன்னை விட்டதாக, அவர் உண்மையில் நீதியுள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகவே அதை உருவாக்கவோ, அதை நமஸ்கரிக்க உருவாக்குறா, அந்த உருவங்களை செய்யறது, படங்களை செய்யறது, இது உருவாக்குறது. அல்லது நமஸ்கரிக்கிறா, அதை நம்ம ஆராதிச்சு கும்பிடுறது, அதை தொட்டு சேவிக்கிறா, ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நேரங்களும் அதைத்தான் கடவுள் என்று வச்சு கும்பிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், அது மூன்றாம் நாளாம் தலைமுறை மட்டும் சாபம் உண்டாகும் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, எனக்கு சில நேரம் யோசிக்கிறது உண்டு. சில பரிசுத்தவான்கள், சில மேன்மையான ஊழியங்களை செய்யறவர்கள் கூட இயேசுநாதர் படங்களை போடுறாங்க, பல காரியங்களை செய்யறாங்க. எங்களுக்கு எனக்கு விளங்குது இல்ல. அத ஒருவேளை அவங்க கும்பிடாம இருக்கலாம், ஆனா அவங்கள உறவினர் யாராவது அந்த கல அதை நமஸ்கரிக்கவோ அதை சேவிக்கவோ வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஆண்டவருக்கு அருவறுப்பானது. உலகத்தை படைத்த ஆண்டவர் நாம கழிவுனால ஏன் தங்கத்தில் செய்யறான் பணக்காரன்? அப்படி நம்ம செய்தால் அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாபத்திற்கான இந்த ஒரு பொருளையும் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வைத்திருந்தால் அது உங்களுக்கு தெரியாது. நான் கும்பிடல தானே, நான் ஆராதிக்கலை தானே, என கேட்டா நான் அதை சொல்லுவேன். அது உங்களை அறியாதபடினால அது உங்களை வீட்டுக்குள்ள இருந்தால் அது ஒரு மறைவான சாபம். அதெல்லாம் நம்ம வீடுகளுக்குள்ள வச்சிருக்க கூடாது. அப்படியானால் வீட்டுக்குள்ள என்ன வைக்கலாம் என்றால், ஒரு உபாகம புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் நாங்கள் வாசிக்கிறோம், யஸ் 7:25-26 வசனத்தில் இப்படி அது சொல்லப்படுகிறது. யாருடைய வீட்டிலேயாவது அந்த விக்கிர சுருவங்களை நீங்கள் வழிபட்டு அல்லது வழிபடாம ஒதுக்கி வச்சிருந்தால், இந்த வசனம் ஓடு கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். வாசிப்போம்.
அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை அக்னியால்
சுட்டரிக்கிறார்.
நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடி,
அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடி,
அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவை.
பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்கள் உனக்கு இருக்குமானால் ஆண்டவருடைய கோபாக்கினர் கூட ஒரு சாபம் அங்கு வருகிறது. நான் ஆரம்ப காலத்துல மரியாதை சரியான பக்தி, அந்தோனியார் அந்த மாதிரி, அப்படியெல்லாம் கோயில் எல்லாம் உதவி செய்யறது. ஒரு மாதம் லூர்த்து மாதம் ஒரு கோயில்ல அந்த சுருவத்துக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணி, அந்த சுருவத்துக்குள்ள அது வெண்கலத்தினால் ஆனது தெரிஞ்சிருந்தா கலவெடுத்துட்டு போயிடுவான். அதுக்குள்ள நான் என்னுடைய கடிதம் விண்ணப்ப ஜப விண்ணப்பங்கள்ல மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் கடிதம் எல்லாம் வச்சாங்கட்டா, அவ்வளவு காரியங்களை நாங்கள் வைராக்கிய மருந்து ஆக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அது எனக்கு பாவம், அது மரமான பெரிய சாபம், தேவனுக்கு அருவறுப்பான காரியம் என்று கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. வசனம் கடைசி வசனம்,
அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி,
சாபத்துக்குள்ளாகாதபடி
அருவறுப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக.
கொண்டு போகாயாக, அதை கொண்டு போக வேண்டாம். அப்படிப்பட்ட காரியத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது
அதை சீ என்று வெறுத்து,
சீ என்று வெறுத்து
முற்றிலும் அருவறுக்க கடவாய்.
முற்றிலும் அருவறுக்க கடவாய், இது எங்களுக்கு சரியில்லை. எங்களுக்கு தெரியுமா, இந்து மக்கள் சில மீன்கள் அது இதெல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. சாமியார் இருக்குன்னு சொல்லி அப்படியே குசுனி பக்கம் கொள்ள பக்கமா கொண்டு வருவாங்க. அவ்வளவு தங்க இருக்கிற வீட்டுல செய்யற பாமெல்லாம் செய்து பல காரியங்கள் இருந்தாலும் அப்படி சில ஒரு பரம்பரை வழக்கங்கள் அவர்கள் கொண்டு. அப்படியானால் கர்த்தருக்கு சுதந்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம் நாங்கள் இயேசுவுக்கு என் ஆண்டவருக்கு கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவே உம் சேவைக்கே கர்த்தருக்கு சுதந்திரம். ஆமென். அப்படி நாம எங்களுடைய முழு இருதயத்தையும் கொடுக்கிறது, வீடு முழுவதும் ஒவ்வொரு அறைகளிலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். அந்த மாதிரி காரியம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆறாவது அங்க எங்களுடைய ஊர்ல ஒரு 10,000 ரூபாய் பெருமதியான ஒரு ரேடியோவை 1,000 ரூபாய்க்கு தந்துட்டா மலிவா தந்துடணும்னு நாங்க வேண்டி வச்சிருந்த வாரிய சந்தோஷமா இருந்தாலும் கூட, ஆனா 1,000 ரூபாய் கிடைச்சிருந்து பாட்டெல்லாம் போட்டுக்கொண்டு என்ன காரியங்களை செய்திருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரனோட அவன் வந்து இதுல ஒரு ரேடியோ வித்தானா நீ வாங்கினியா? ஆமா நான் வாங்கினேன். அது கள்ள பொருள், அது களவெடுத்த ரேடியோ, அதை கொண்டடான்னு சொன்னா அவனே சேர்த்துதான் போலீஸ்கார எங்க ஊர்ல கொண்டு போவான் இலங்கையில. ஆகவே பிரியமில்லை, இப்படிப்பட்ட விக்கிரங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வீடுகளுக்குள்ள இருக்க கூடாது. என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னா வேத வசனங்கள். கத்தர் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கல வாசிக்க தேவையில்ல, வேத வசனங்களினால் நிறைஞ்சிருந்தது பேசு. எனக்கு தெரியும் கனடாவில் நான் போன போது ஒரு பாஸ்டர் சொன்னார் என்னுடைய ரட்சிப்புக்கு காரணம் ஒரு வேத வசனம். நான் அடிக்கடி இந்த கடையில கடையில வந்து பாக்கினதுல சாப்பிடுறதுல இந்த வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு பொருள் தருவேன். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து இதுல என்ன அர்த்தம், இந்த முதலாட்டம் அவர் ரட்சிக்கப்பட்டவர். அந்த கடைக்காரர் சொன்னார் இந்த வசனம் ஏன் போட்டிருக்கேன்னு சொன்னா, இந்த வசனம் ஏன் போட்டிருக்கேன்னு சொன்னா, அப்ப அவர் சொல்றாரு இந்த ஒரு போதர் வர்றார், இது அவர் கூட்டம் முடி வைக்கிறார், இன்னிடத்தில் அந்த கூட்டம் நீங்க போய் பாருங்க. அப்படியா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க என்னிடத்தில் வாருங்கள். இது இயேசு சொல்லியிருக்கிறார், போனவர் ரட்சிக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் கனடாவில் ஒரு பெரிய போதகராக இருக்கிறார். அவர் சொன்ன சாட்சியத்தான் சொன்னார், ஆகவே எங்க வீடுகளில் இருக்க வேண்டிய வேத வசனங்கள் பேசும். வானமும் பூமியும் அழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. ஆகவே எங்களுடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நாங்கள் நன்றி சொல்லுவோம். உர்ரபா சிக்கமல்ல ரந்தரபா கூறிய கரவர. ஆகவே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடி ஆண்டவர் ரொம்ப அழகான ஏதேன் தோட்டத்தை கொடுத்தது உண்மைதான், மகிமையான வஸ்திரத்தை கொடுத்தது உண்மைதான். அன்றைக்கு அவர்கள் பாவம் செய்த பிற்பாடுதான் முள்ளும் குறுக்கும் முளைத்தது என்ற வேதத்தை வாசிக்கிறோம். ஆகவே என கருமையானவர்களே, எந்த நாளிலும் சாபங்கள் எங்களுக்குள்ளே வராதபடி இப்படிப்பட்ட அருவறுப்பான காரியங்கள் எங்களுடைய தேவனால் வருகிற ஒரு சில சாபங்களில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு இன்னும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். எந்த ஒரு விசுவாசி ஒரு ஜனம் இந்த சபைக்குள்ள நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எஸ், கதருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகம புத்தகம் 12 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 12 வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். தயவு செய்து கவனமாக கேட்போம். ஒரு நாள் வாசிக்கலாம். எண்ணாகம புத்தகம் 12 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல.
பாருங்க, மோசேஸ் பத்தி ஆண்டவர் சொல்லுகிற ரெக்கமெண்டேஷன் ஜீவனுள்ள வார்த்தை, நான் அவரோடு மறைபுறம் மறைமுகமாக அல்ல,
முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்.
அப்படி இருக்க
நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார்.
எஸ்,
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார்.
மீரியாம்
உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள்.
ரைட், மீரியாம் குஷ்டரோகியானாள், முறுமுறுத்தப்படினால தன் சகோதரருக்கு விரோதமாக முறுமுறுத்தப்படினால. இப்ப இந்த காரியத்தை நான் கொஞ்சம் கவனமா சொன்ன கேளுங்க, இது ஒரு பெரிய சாபக்கேடு. பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பிள்ளைகளுடைய சபைகளில் இருக்கிற ஒரு மறைவான சாபம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தாவே, என்னுடைய ஊழிய அனுபவத்தை நான் கண்ட பெரிய உண்மை இது. அதனால எந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசுவது, குறைபிடிப்பது, குற்றம் பிடிக்கிறது எங்க வேலை இல்லை. அது பிசாசு சிலர் எழுப்பி இப்படி செய்கிறான். அந்த மாதிரி காரியங்களை நீங்க சிக்கிண்டு போக கூடாது. அது பயங்கரம், தேவனுக்கு விரோதமான ஒரு பெரிய ஒரு மரணத்துக்கு எதுவான ஒரு சாபம், பாவம் என்றால் சாபம். தொடர்ந்து குஷ்ரூகியானார். பாருங்க, ஆண்டவர் அவனை பத்தி ரெக்கவும் பண்ண, இவன் அவனை பத்தி முறுபுறுக்க, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க, எப்பேற்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் கூட அவன் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாயா, நான் விபச்சாரத்துல விழுந்தது உண்மை, ஆண்டவரே என்ன மன்னிங்க, எனக்கு இறங்கும் என்று ஆண்டவர்கிட்ட அழுதால் தண்டனை கொடுப்பதும் அவனை உபத்திரவத்துக்கு உள்ளாக்குவதும் அவனுக்கு வருகின்ற காரியங்களிலே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பதும் அது கர்த்தருடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை சீட்டில் ஆண்டவரை தள்ளிவிட்டு நாம நியாயம் தீர்க்க போக கூடாது. பேசுறது ஒரு தப்பு நான் சொல்றேன். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில நடந்த பல காரியங்களை பார்த்து ரொம்ப பயந்து இந்த காரியத்துல நாங்க வாழ்ந்து வெளிப்பாய் இருக்க வேண்டும். ஒரு தீப மனுஷனுக்கு விரோதமா நாங்க பேசுவதை எவ்வளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தவிர்த்து கொண்டு சாபத்திலிருந்து நீ தப்பிக்கொள். இந்த மாத்தி நீ பேசியிருந்தா அதை திருப்பி அழிக்கிற, திருப்பி அதை போய் சமாளிக்க முடியாது, போய்கொண்டே இருக்கலாம். நீ சொன்ன பொய்யா இருக்கலாம், அல்லது கூட்டி சொன்னதா இருக்கலாம், அல்லது நீ சொன்ன உண்மையா இருந்தாலும் கர்த்தர் அதை அனுமதிப்பது இல்லை. நான் பார்த்தனுடைய காரியம் ஒருவர் நேர போய் சொல்லு குற்றத்தை, அல்லது ரெண்டு பேரோட சொல்லு, அல்லது சபைக்கு சொல்லு, இல்லாத ஆளை விட்டு விலகி, இல்லாடி நீ விலகி, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வச்சு அரைச்சி சம்பளாக்கி அதை தொலைபேசியில போய் ஆளை சொல்லி இருக்கிறதுனால பயங்கரமான சாபங்கள் அநேக தெய்வ பிள்ளைகள் மேல் இருக்கிறது. அவங்க ஏதாவது தாங்க ஒரு பரிசுத்தமா நியாயம் தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல பெரியமருளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல இந்த காரியத்துக்கூடாக தேவனுடைய கோபாக்கினை இறங்குகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் கூட, ஆனால் அவனை தாவீது அவனை கொலை செய்யவோ அவனுக்கு விரோதமா செய்ய துணிவில் பழைய பண்ணல கூட அப்படி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்துல தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அது உனக்கு கூடாது, உன் பிள்ளைக்கு கூடாது, உன் பேர பிள்ளை கூடாது, உன் பூட்ட பிள்ளை கூடாது. அப்படி பயங்கரமாய் அந்த காரியங்கள் வரலாம். இது எங்களுக்குள்ள இருந்த காரியம். நாம என்ன ஒரு பாவம் செல்ல நல்லா தானே இருக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம இருந்துட்டா அதுக்கு என்ன தெரியுமா பேர், மறைவான சாபம். எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க வேணும், எங்களுக்கு பணம் கிடைக்க வேணும், எங்களுக்கு சுகம் கிடைக்க வேணும், எங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேணும். அதுக்கு தடையாக எங்களுக்குள்ள இருந்து போகிற சாபம். பீசா சொல்ல, ஆண்டவரே அவன் கள்ள பொருளை வச்சிருக்கான், ஆண்டவரே இவன் எப்படி பேசிருக்கான், எப்படி நீர் அவனை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி உங்களுக்கு வர இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் தடையாகி போய்விடக்கூடாது. ஆகவே பிரியமோளே, அதனால தான் அது எங்களுக்கு தெரியாத ஒரு மறைவான சாபமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்க ஒப்புக்கொள்வோம், ஆண்டவரே யாருக்கு பத்தி பேசினாலும், நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல ஜெயில இருக்கக்குள்ள 2 ஆண்டுகள் ஜெயில இருக்கக்குள்ள எனக்கு தெரியும், ஒரு 6 மாசம் போனேன் எனக்கு தெரியும், ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க யாரும் ஒரு ஊழிக்காரன் உள்ள வரையில, அதனாலதான் என்ன சுவிசேஷத்தை சொல்ல ஜனங்களை ரட்சிப்புகளை வழிநடத்த ஞானஸ்தானம் கொடுக்க எனக்கு ஆண்டவர். உங்களை தெரியுமா சிங்கள சிறைச்சாலைக்குள்ள, அதுவும் ராணுவ குட்டிமன்ன இடத்துக்குள்ள யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அற்புதமான வழிகளை என்ன உள்ள கொண்டு போற நோக்கத்தை நிறைவேற்ற அங்கு 9 பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். இப்பெல்லாம் நினைச்சா எனக்கு ஆச்சரியம். ஆனா அதிகாரிகளுடைய தேவை, மகிழ்வோம் மகிழ்வோம் பாட்டு பாட எல்லாம் தண்ணிகளை அன்றைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலா தண்ணி பக்கெல்லாம் தந்தி அவர்களுக்கு முழுக்க ஞானஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். உண்மையை சொல்றேன், 9 பேரும் சாலிட்டா ஊழியக்காரங்களா இருக்காங்க. ஹலலுயா, அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஆண்டவர் கொண்டு போனார். ஆனா ஒரு காரியம், நான் அங்க இருந்த பொழுது ஏன் இத்தனை ஊழியக்காரன் இளைஞருக்கு என்ன வட்டிய ஆண்டவர் இந்த சிறைக்குள்ள கொண்டு வந்துருக்க அப்பா என்று சொல்லி நான் கதறி அழுதுண்டு. என் தங்கச்சி தன் வீட்டை கேட்டாங்க, உண்ட அண்ணன் ஏதாவது அங்க துண்டு பிரசுரம் கொடுத்திருக்கோம், ஏதாவது ஒன்று செய்திருப்பான், ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்பான், அப்படி இருந்திருப்பான். அதான் உள்ள ஆண்டவர் வீட்டுக்காரர் அவனுக்கு அடைக்கலம் கிடைக்கல, நாங்களா இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் பலர் உண்டு. அதெல்லாம் கேட்டு கேட்டு நான் கண்ணீர் வடிச்சதுடையதான். நான் ஜோதிச்சேன், நான் என்னுடைய இதுல ஜோதிச்சு பார்த்தேன், என்ன ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் சொன்னார், எனக்கு உணர்த்தப்பட்ட பாவம் கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா நான் பேசின காரியம். உடனே நான் முழங்கால் படியா, அப்பா இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமான பாவம் சித்தவர் பேசினது உமது ஆண்டவர். நான் மத்தாக்களை மாதிரி அவமானப்படுத்தி அவரை பேசல, அவர்களை அன்பு வச்சபடினால அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நேர்மை என்னத்தான் விடுவாங்க, நான் பேசுவேன் அப்படினால அவர் ஒரு பிரசங்கம் பேசுவார், அதுக்கு நான் ஒரு பிரசங்கம் பேசுவேன். அப்ப மக்களுக்கு தெரியாது பிரசங்கத்துக்குள்ள நாம சண்டை போட்டுக் கொள்வோம். அவர் எங்களுக்கு பிரதான ஊழியக்காரன், எங்களுக்கு என்ன நடுக்கட்டா, நான் ஒரு வித்தியாசமா பேசுவேன். அவர் சிஸ்திரிகள் எல்லாம் மரியாளுடைய வீட்டை போன பொழுது மரியாள் அங்கு மரியாளுடைய இயேசு பரிசுத்தமா இருந்து பிரசங்கம் பண்ணினார். என்ன ஒரு பிரசங்கம், ஆக்களுக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்கலாம், என்ன ஒரு வித்தியாசம் பேசுவார், நாங்க போய் பிரசங்கம் பண்ணி சொல்லுவோம், எங்களுக்கு அந்த பெண்கள் கூடுதலாக அதுக்குள்ள வரக்கூடாது என்றதுக்காக ஒரு டீமா நாங்க விரும்பி நான் பிரசங்கம் பண்ண எனக்கு விட்டான சொல்லுவேன். நான் சொல்லுவேன், இயேசு உயிர்த்தெழுந்த பிரசனத்தோடு போய் அங்கு வந்த பொழுது மரியாதை தொட வேண முடியாது, என்ன தொடாத நான் போனேன் தொடாத என்று தள்ளி வச்சார். ஆனா சீசனாகிய அந்த தோமாகி என்ன தொட்டுப்பார் என்று சொன்னார் என்றெல்லாம் நாங்க மாறி மாறி பல வசனங்களிலேயே தண்டை பிடிச்சிருக்கிறோம். உடனே ஆண்டவர் சொன்னார், நான் அப்ப யோசிச்சேன், ஆண்டவரே என்றைக்கு இந்த ஊழியக்காரன் நான் சந்திக்கிறோம், உயிரோடு நான் போனால் நான் அவரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் என்று ஒரு பொருத்தனைய சிறைச்சாலைக்குள்ள வைத்தேன். என் அருமையான பொருத்தின பண்ணி அதை செய்யாவிட்டால் என்னவாம் சொல்லுங்க, ஒண்ணு சொல்றீங்கல்ல, இந்த இடத்துல நீங்க ஏதாவது பொருத்தின பண்ணி நீங்கள் செய்யாம இருந்தால் இன்றைக்கு நீங்க ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும், இல்லாட இந்த வசனம் எனக்கு வந்திருக்காது. அது மட்டுமல்ல, நன்மை செய்து செய்யாவிட்டால் பாவம், அது உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால வராதது எல்லாம் பாவம். அப்படி பார்த்தா நாங்க எவ்வளவு பாவங்க பாவிகளா இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியத்தை நாங்க ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கல, எத்தனை நன்மைகள் செய்ய தெரிந்தோம் செய்யாம இருக்கிறோம். அப்படியானால் அது எல்லாமே பாவம் என்று சொல்றதுனால இந்த காரியத்துல ஆழமான ஒரு சுத்திகரிப்பு எங்களுக்கு வேண்டும். நான் திருகோணமலையில வந்த பொழுது வந்த அண்டைக்கு எனக்கு கூட்டம், ஆனால் போயிட்டு குறிக்கப்பட்ட அங்கு யாழ்ப்பாணத்தில் போன பொழுது அந்த குறிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷனை நான் சந்தித்தேன். போற இடத்துல 15 பேர் எனக்கு சீசனா இருக்கிறாங்க, எல்லாரும் அபிஷேகத்தில் நினைக்கிறோம், போற இடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயம் நடக்குது. ஆண்டவருக்குள் உண்மையை சொல்றேன், பம்பர் விமானங்கள் தாங்கி அதிர்ச்சியில மயங்கி விழுந்தவங்களை எல்லாம் கொண்டு வருவான், சிவம்பணத்துல உடனே அவங்க எழுப்பி போவான், உடனே சுகம் கிடைக்கும். எங்களுக்கு சாப்பாடு ஒண்ணும் இல்லை அந்த நேரத்துல, ஆண்டவர் தான் எங்களை போஷித்தார். 15 பேரை வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கறேன்னா இவ்வளவு கஷ்டம், அதுவும் பஞ்ச காலத்துல. யாழ்ப்பாணத்தில் நடந்த உண்மை, அரியாள பதிவுகளிலே எல்லாரும் வீடுகளை திறந்தான், அங்கு பீட்ரூட் வச்சிருக்கவன் பீட்ரூட் கிழங்கு கொண்டு தந்தான், வாழைக்குள கொண்டு வாழைக்குள கொண்டு தந்தான், சீனி எங்களுக்கு கிடைச்சது, மா கிடைச்சது, அற்புதமான வழிகள்ல ஆண்டவர் எங்களை போஷித்தார். சிங்க குட்டிகள் ஆகாரம் இன்றி பட்டினியா இருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையிலும் கத்தர் குலைய விட மாட்டார். கத்தருக்கு சோதரம், நான் பிசாசுக்கு சமாளம் சொல்லுவேன், எலியாவை போஷித்த ஆண்டவர் என்றைக்கும் எங்களை போஷிக்கிறார். ஹலலுயா, அவருக்கு அப்பத்தை கொடுத்தார், எனக்கு பானை கொண்டு என் பிள்ளைகள் சாப்பிட்டதை என்னால மறக்க முடியாது. அதான் உயிருள்ள நாள் மற்றும் என் இயேசுக்காக ஊழியங்களை செய்து என் அப்பா பெரியவர் என்றும் அவர் ஜீவிக்கிறார் என்றும் அவர் அற்புதர் என்றும் நான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருப்பேன் சொல்லி ஆண்டவரே ஆண்டவரை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கத்தருக்கு சோதரம். ஆகவே பிரியம் அவளே, சாபம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, பாவம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஆகவே அவ்விதமான தேவனுடைய அக்கினிக்குள்ள நாங்கள் மறைந்து கொண்டால் தேவன் பெரிய புதிய காரியங்களை நம்ம தெளிவு செய்வான். போய்கொண்டிருக்க சர்ச்சில் ஓகன் சத்தம், திரளான ஜனங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்காங்க, அந்த இடத்துல போகக்கூடிய எனக்கு சத்தம், எல்லாரும் சொன்னாங்க இந்த பாஸ்டர் சர்ச் இதுதான் பாஸ்டர் அப்படியா, அது நாங்க கடந்து வேறொரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தோம். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ திரைச்சாலையில பண்ணிய பொருத்தனை, நீ பண்ணிய பொருத்தனை சாபமுனைக்கு வரக்கூடாது, உன்னுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் எனக்கு அப்பவே தெரியா, நான் உலகம் முழுவதும் எனக்கு தெரியா, உன்னை ஆண்டவர் பல இடங்களுக்கும் பல ஜாதிகளுக்கும் கண்டம் கண்டு போக வேண்டுமானால் நீ சொன்ன பொருத்தனைக்கும் எனக்கு போறன் என்ன டீம் சொன்னா எங்கட பாஸ்டர் அப்பா கனகால நான் கண்டு ஜெயில இருந்து வந்தவரை காணல, அவர் தான் அங்க என்று சொல்லிட்டு அந்த இடத்துல போற நேரத்தில் சரியான ஜனங்கள் நிறைஞ்சிருக்கிறான். எனக்கு போறதுல பிசாசு சொல்லுது, அம்பரோஸ் உண்ட டேலண்ட் என்ன, உன்ன தாளம் என்ன, நீ பெற்றிருக்கிற வரம் என்ன, நீ எப்படி ஒரு அகதி பாஸ்டரா வரல, நான் உன்னை ஆசீர்வதித்து வந்த உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார், அவன் இவர்கிட்ட போய் நீ போய் போய் மன்னிப்பு கேட்கிறா, தேவையெல்லாம் ஒன்ன விலை பாருள். நான் ஜோதிச்சு பார்த்தேன், அதுதானே, ஏன் நான் பேரோட மன்னிப்பு கொடுக்கணும், அவர் செய்த காரியங்கள சில காரியங்களை சுட்டு சொன்னது தானே. உன்னை விட்டு போக வேண்டும், ஒரு ஊழியக்காரனை துக்கப்படுத்தி உனக்கு தகப்பனா இருந்தவரை துக்கப்படுத்த உன்னை போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு போய் காலில் விழுவான், போய் போய் காலில் விழுவான், சரி போயிட்டு பாசம் உங்களுக்கு நான் பேசிருக்கேன் மன்னிச்சுக்கணும் அப்படிக்கும் மன்னிப்பை கேட்டா சரியா மனம் திரும்புதலோடு கேட்கணும். மாயமான மன்னிப்பை பிசாசு விசரடிக்கு அது சேர்த்து வைக்கும், ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நாங்க SNW வளைஞ்சு செய்யறது அல்ல, மனசுல உள்ளத்துல வர்றதை கர்த்தர் காண்கிறார். கர்த்தருக்கு சுதந்திரம். மூணாவது சேரம் போக்குள்ள பிசாசுல போற போய் மன்னிப்பு கேட்கறதால ஆக்களுக்கு முன்னால பெரு ஆறுதலாக்கலன்னு பிறகு நான் யோசிச்சு பார்த்தேன், நான் பண்ண பொருத்தனை, நான் ஜெயில இருந்து கண்ணீர் விட்டவன், நலங்கால போய் மன்னிப்பு கேட்பேன் சொன்னதை போய் செய் என்று நான் வந்தன் வேகமா. ஏன் வந்தேன் தெரியுமா? ஓடவனும் போல நான் எல்லாம் வாங்க என்ன டீமோட வந்தா எல்லா பிள்ளை எல்லாரும் குடிக்கணும், என்னுடைய பிள்ளைல வந்தான் வாங்க போக மாட்டேன் போறதுல அங்க அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த அம்புருஷ டீமாக்கள் வர்றாங்க, டீங்குள்ள இருந்து வந்தாக்கள் ஜெபிச்சாக்கள் இன்னைக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கான் அப்படியான அந்த வாசம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் எழுப்பி நின்றுப்பாங்க, எல்லாரும் எந்த பக்கம் திரும்புறான். அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஓடி 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 போய் காலில் விழு என்ன ஆவியானவர் சொல்றாரு. ஏன் சொல்லுங்க, ஏன் ஓட சொன்னாரு சொல்லுங்க. நான் நடந்து போயிருந்தா திருப்பி பிசாசு போய் ஏதாவது தடைப்படுத்திருப்பேன், ஆகவே நல்ல காரியத்தை உடனே செய்ய வேணும், தாமதிக்க கூடாது. இப்ப நம்ம காணிக்க கொண்டு வந்திருக்கோம், போடுவோம் சொன்னா அதை உடனே போட்டுருவோம், இல்லாட்டி ஏதாவது பிசாசத்தை வஞ்சிச்சிடும், அது உங்களுக்கு செய்ய முடியாமல் போயிடும். ஆகவே உடனே ஓடி போய் பாஸ்டர் என் கால இறுக்கி பிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன மன்னிச்சு உன்ன மன்னிக்கிறத என்னத்துக்கு மன்னிக்கிறேன்? அவர் கேட்டார், உங்களுக்கு ஒருத்தமா பேசிருக்கேன், உங்களுக்கு ஒரு பேசினா ஜெயில எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், ரொம்ப கட்டிப்பிடிச்சு சொன்னார். அம்ரோஸ் எவ்வளவு பேர் என்ன அவமானப்படுத்தி எவ்வளவு காரியம் பேசி காண்டவன், நீ எனக்கு ஒரு விதமா ஒண்ணுமே பேசலையே, நீ ஜெயிலுக்கு போனதை உனக்கு காணிக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் ரெண்டு முறை வச்சுதான் ராணுவங்களும் அங்க சிங்கள மக்கள் நெருங்கி இருந்தபடினால எங்களால போக முடியல, திருப்பி கொண்டு காணிக்கு என்ன தந்துறாங்க, நீ தான் என்னை மன்னிக்கணும் சொன்னா கத்தர்கள் அருமையான அண்டையில இருந்து அந்த சாபத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன். அவர் சொன்னா நீ வந்துட்டா எனக்கு இந்த சபையெல்லாம் உன்ட்ட பாடம் தர போறோம், எல்லாவற்றையும் நீ பொறுப்பாடு செய்வியாண்டெல்லாம் கேட்டா, நல்ல சாப்பாடு தந்தா, நல்ல ஆகாரம் தான் அஞ்சன பாஸ்டரையா, என்னை ஆசீர்வச்சா போதும், நான் டெம்பரன் எடுத்து ஊரூரா கிராமம் மக்கள் எல்லா இடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதே கர்த்தருக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட், அதை நல்லா சரியா செய்ய என்ன ஆசீர்வதிகள் சொன்னான் கர்த்தருக்கு. ஹாலலோயா, என்ன ஒண்ணு சத்தத்தை காணல, ஹாலலோயா ஹாலலோயா. ஆகவே பிரியமே உங்களுக்கு தெரியுமா, வேதத்துல நான் இப்ப சொல்ல விரும்ப புத்தகம் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல அதை அவருக்கு வாசிப்போம். எஸ், ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் எடுங்க. நன்றி பிதாவே ஸ்தோத்திரம். எஸ், இரண்டாம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிங்க, 23-24 வசனங்கள். நன்றி பிதாவே. ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 2 அதிகாரம். எஸ்,
அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பிரிட்டு போட்டது.
பாருங்க, மொட்டத்தலையா மொட்டத்தலையா என்று பரிகாசம் பண்ணான். ஆகவே இப்படி பிள்ளைகள் பரிகாசம் பண்ணதுக்கு அங்க எலிசாக்கு கோபம் வந்து உடனே அவன் இப்படி சபிப்புறான். அதனால 42 பிள்ளைகளை 2 கரடி பீரிட்டு போட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கர்மாவில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுடைய வேலைக்காரன் அல்ல. கவனிக்கப்படும், சபையில தேவனுடைய ஊழியக்காரன் யாராவது இருந்தா நீங்க நினைக்க கூட இவர் எங்களுக்கு வேலைக்காரன் நினைச்சா அது உங்களுக்கு பாவம். ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவர் சொல்லுவார் உங்களோட உங்களோட ஒரு காரியம் இருக்கு, நீங்க சொல்றீங்க ஐயோ இந்த பேட்டைக்கு ஒரு நாள் வந்தவருக்கா ஜெபிச்சுட்டு போங்க பாஸ்டர், அப்போ இவர் பாக்குற அங்க ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான் அவனுக்கு செத்த வீடு. ஆகவே அவன் ஆண்டவர் சொல்லுவார் சரி பேட்டை விட எப்பயும் ஜெபிக்கலாம், நீ போய் ஸ்டாக போறான் அவனுக்கு உடனே சூசை தரவி சொல்லு ஜெம்பன்னு சொன்னா இவர் எதுக்கு ஆண்டவர் சொன்னது போறதா இல்ல ஆள் கூப்பிட்டு போறதா? ஆக்கள் கூப்பிட்டு போறதுக்கு அவர் ஊழியக்காரன் வேலைக்காரன் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ ஊழியக்காரன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய வேண்டும், அதை ஜனங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், அப்பதான் அவங்க விசுவாசி அடி காவாசி முக்காவாசி ஐயா. ஆகவே கத்திற்குள் அருமையவளே, ஆண்டவர் சொல்லுகிறத செய்வதுதான் தேவனுடைய ஊழியக்காரனுடைய, மனுஷனை பிரியப்படுத்துவது அல்ல. இவன் சபையை விட்டு போயிடுவான், அவன் அப்படி போயிடுவான், இவனுக்கு வாகனம் கொடுக்காது இப்படி அல்லது அப்படி என்று பல காரியங்கள் நெருக்கங்கள் ஊழியக்காரனுக்கு வரும். ஆனால் அவனோ முழங்கால் படியிட்டு ஜெபித்த தேவ சத்தத்தை கேட்டு செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். இதுதான் ஊழியக்காரனுடைய பெரிய அழைப்பு. ஹல்லேலூயா. என்னடா இவர் வரேன்னு போனா இவன் ரோலிங் ஸ்டோன் தான், நிக்கவே மாட்டான், எல்லா சபைகளிலும் போவான், தன்னை ஒரு மேன்மையா வைக்கணும் விரும்பினா அது முடிய கத்தரை உயர்த்துகிற ஆளா இருந்தால் உன்னை கத்தர் மேன்மையாக வைப்பார். நீ ஒதுங்க ஒதுங்க பாப்பா ஆண்டவர் இழுத்து முன்னிக்கே கொண்டு வருவார். எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல. இந்த பாட்டை நான் இயற்றினது என்றைக்கு தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன குளிசல ஒரு விழுப்பு ஜபத்துல நான் இந்த பாடல எனக்கு தந்த 115 சங்கீதத்தை பாடலா பாடி ஒரு பொண்ணு ராகத்தை எடுத்து பாடுறது இப்ப பாருங்க அந்த பாடல் இப்ப உலகம் முழுவதும் ஒரு பாட்டாவது வர்றது எனக்கு அத்துடைய கேர்வை. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவளே, இப்படிப்பட்ட தேவ கோபுரத்தை கூட பல சாபங்கள் வருகிறது போல தேவ மனுஷருக்குடைய சில காரியத்து கூடவும் மக்கள் மத்தியிலே சாபங்கள் வரவே கூடாது. இது சபைக்கு வெளியான ஆக்களுக்கு அல்ல, சபைக்கு உள்ள இருக்கிற ஆக்களுக்கு பிசாசு வச்சு பெரிய தந்திரம். இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். விக்கிர ஆராதனை மனுஷிக ஆராதனை எல்லாமே சாபத்தை கொண்டு வருகிறது. தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேசின மீறியாம் பயங்கரமாய் குஷ்டரோகியா மாறினால். அதனால இன்றைக்கு துணிகரமாய் பலர் அப்படி சொல்றத கூடுமானவர்கள தவித்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி உலகம் முழுவதும் சொல்றதா இருந்தா உனக்கு இருக்கிற சாபங்கள், உன் பிள்ளைகளுக்கு வரப்போற ஆக்கிரைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆவியானவர் சபிக்க சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவார்கள். கத்தரக சோதரம், இது காதுள்ளவர்களுக்கு மட்டும்தான், இறுதியை கடினப்படுத்துகிற பார்வனை போன்றவர்களுக்கு அல்ல. ஆனாலும் அப்படி யாரும் நம்ம சபையில இருக்க கூடாது. இல்ல கத்தரக சோதரம், ஹலலையா. ஆகவே கண்பார்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் சாபங்களாக வருகிறதை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் காண்பித்துக் கொடுத்தேன். இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். எஸ், உபாகம புத்தகம் 28 15 21 இதை வாசிப்போம். ஏசியாவின் புத்தகம் 58:13 வாசிப்போம். முதல் ஏசியாவின் புத்தகம் 58:13 வசனம்.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுமாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்.
சரி, என் பரிசுத்த நாளாவிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகள் எல்லாம் நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இப்ப நான் சொல்ல போற சாபம் என்னன்னா, நியாய பிரமாணங்களை மீறுவது பாவம் மட்டுமல்ல சாபமாகும். நியாய பிரமாணங்கள்ல மீறவன் கமெண்ட்மெண்ட்ஸ் கர்த்தருடைய நியாய பிரமாணம். அதே போல அங்கு இரு கடவுள் சொன்ன காரியங்களை நாங்கள் மீறுகிறது, துணிகரமாய் மீறுகிறது, அது பயங்கரமான பாவமாகும். அது எப்படி நான் சொல்றேன், அது எங்களுக்கு விளங்க ஞாயிற்றுக்கிழமை வராட்டி என்னடா பாதையில என்ன பெரிய பிரச்சனையா வெளியே நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லணும்னு சொன்னா, அன்றைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பெற வேண்டிய வார்த்தைகளை பெறுவீர்கள். உங்கள் குறைகள் சொல்லப்பட்டு அன்றைக்கு வருகின்ற அந்த ஆசீர்வாதம் முழுவதும் அடுத்த வாரம் முழுவதுமாய் உங்கள் குடும்பத்திலே தங்கும். ராமே சொல்லுவோம், அதை நீங்க பெறாதபடி பிசாசு பல வழிகளில் தந்திரங்களை பண்ணிவிட்டால், பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ பெறாவிட்டால் அதுக்கு அடுத்த பேர் மறைவான சாபம். மறைவான சாபமாக பாருங்க, அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது குடும்பமா வந்து நம்ம கத்தர் ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் ஒரு தந்தை போல காக்கின்றீரே. கர்த்தரை ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா ஆண்டவர் தந்திருக்காரையா. இதுல பாருங்க, இந்த உலகத்துல ரெண்டு சம்பளம் கிடைக்கும், பல காரியங்கள் கிடைக்கும், பல காரியம் உலக காரியம் வேற வழியில இழுக்கும். எப்படியாவது இந்த சாபத்துக்குள்ள நீங்க விழுந்துவிடவே கூடாது. ஆண்டவர் கண்டு அந்த நாளை நீங்க ஒப்பு கொடுத்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்தினால வருகிற சாபங்கள் உண்டு, தேவ மனுஷருக்கு விரோதமா பேசுகிறதுனால வருகிற சாபங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இப்ப நாங்க நியாய பிரமாணங்களை மீறுகிறபடினால் மறைவான சாபங்கள் பிள்ளைகளுக்கு வருகிறது. எனக்கு தெரியும், யோசுவாவுக்கு தெரியும். ஒரு அம்மா வந்தா, நாங்க கனடாவில் போனா அந்த அம்மா வந்து நிப்பாங்க, பாஸ்டரையா ஒருக்கா வந்து எங்கட மகனுக்காக ஜபிக்க மாட்டீங்களா, பிளீஸ் நீங்க வந்து ஜபித்தா என் மகன் சுகம் அடைவான். இப்படி ஒவ்வொரு வருஷம் நான் புறத்துல சொல்லுவான். அங்க போய் பார்த்தா அவர் அந்த கனடா ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுக்கையா மட்டுமல்ல கோமா நிலையில இருக்கிறார். அழகான வாலிபன் கிட்ட இப்ப எத்தனை வருஷம் பாச்சா, 7 இப்படி செத்துட்டா இருக்கான இருக்கிறான். கத்தரிக்கு சொல்றோம், 7 அந்த சகோதரன் அங்க கோமா நிலையில, 1 வருஷம் 2 வருஷம் 7 கோமா நிலையில இருக்கிறார். அந்த அம்மாட்ட கிட்ட, ஏன் அம்மா உங்க மகனுக்கு இப்படி நடந்த, அவ என்ன அழுதழுது சொல்லுவா தெரியுமா, அந்த மகனுக்கூடாக அந்த தாயார் ரட்சிக்கப்பட்டார். அவன் சுகமடைய முன்னாடி எல்லாம் ஊழிய காட்டையும் சேர்ச்சில் போய் போய் அங்கு சுவிசேஷம் கேட்டவள் ரசிக்கப்பட்டார். அந்த மாலிபன புட்டி வியாதிப்பட்டு கிடந்தான் பிரியமாவளே, கத்தருக்கு சுதரம். அவன் அப்படி கோம நிலையில் இருந்தான். கேட்ட அம்மா சொன்ன, ஐயா என் மகன் எல்லாருக்கும் ஓடி ஓடி உழைத்தான், ஒரு வேலை அல்ல, ரெண்டு வேலை இல்ல, மூணு வேலை செய்வான். ரெண்டு மணித்தாலும் மூணு மணித்தாலும் படுக்கிறதும் இல்ல, ரெண்டு மணி ஒரே நித்திரையெல்லாம் வேலை 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 வேலை. ஒரு நாள் ஓய்வெடுக்கான், எப்படி ஆவது தன்னுடைய அண்ணனை, இந்த அண்ணன் பிள்ளை எடுத்தான், எங்களை எல்லாரையும் எடுத்தான், வீட்டில் தங்கச்சி பிள்ளை எடுத்தான், எல்லாரும் பிள்ளையும் கனடாக்கெல்லாம் அப்படியே காசு கொடுத்து அவன் தான் செலவழிச்சு எல்லாரும் எடுத்தான், பல லட்சங்களை கொடுத்து எல்லாருக்கும் கனடாக்கு வரும்படி சொன்னான். ஆனா அவன் எப்படின்னு சொன்னான், ஒரு நாள் சரியா வேலை செய்த டயர்டா வந்து நல்ல காலம் மாகாணத்தை வந்து கீழே இறக்கி நிப்பாண்டி போட்டு இறங்குவதற்காக கதவை திறக்க முயற்சிதான், அப்படியே காரோட விழுந்தவன் விழுந்ததான். அப்படியே அவனை வந்து ஆக்கள் வந்து தூக்கி ஆஸ்பத்திரி ஏற்படுத்தி என்றைக்கும் அவன் கோமான இருக்கிறான். கேட்டா வேலை 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 எல்லா வேலையும் செய்து உழைக்கி உழைப்பு உழைப்பு சேகரிக்கலாம் பார்த்து பல நன்மைகளை செய்தான். கவனமா கேளுங்க, நடந்தது தெரியுமா? ஒரு நாள் வந்தாங்க, ரெண்டு நாள் வந்து பார்த்தாங்க, பத்து நாள் வந்தாங்க, ஒரு மாசம் வந்தாங்க, அதுக்கு ஒரு வர்றாக்கள் குறைச்சிட்டாங்க, அவன் சொந்த அந்த உடன்பிறப்புகள் வந்தாங்க, எல்லாருமே காண ரெண்டு மாசத்துக்கு பிறகு எல்லாரும் குழைஞ்சாங்க. கடைசியில் விட தாய் தவப்பன் ரொம்ப வேதனைப்பட்ட அந்த மகனை காணிச்சு அவரும் செத்து போயிட்டார். அந்த தாய் கண்ணீரோடு ஒரு நாள் வருவான், வந்து பார்த்தா இப்ப யார் வர, யாராவது ஊழியக்காரன் வந்தா கெஞ்சா, ஐயா நீங்க வந்து தொட்டாய் மகன் உயிரோடு எழுமிடும் வாங்க ஏன்னு போவோம். மோகன் சிங் ஆசிரத்துல இருந்து எல்லாருமே போய் ஜபிச்சிருக்காங்க, நானும் ஜபிச்சிருக்கேன், ஆனா அவனுக்கு எப்படி கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. அவன் எழுமி போயிடும், நான் ஜபிச்சு ஜபிச்சு ஜோதிச்சு பார்த்தேன், என்னடா இவ்வளவு உழைச்சி எல்லாருக்கும் செய்து கடைசியில எல்லாரும் அம்போன்னு கையை விட்டுட்டாங்க. கடைசியில ஆறு மாசத்துக்கு பிறகு ஒருவரும் இல்ல, அந்த அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தனியா நடந்து போவாள், தனியா போயிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தவன அழுகிட்டு வருவான். பார்க்கறதும் அழுகிறதும் வர்றது மறந்து யாராவது ஊழியக்காரர்களை கூப்பிட்டு போய் 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 அவள் ரட்சிக்கப்பட்டாள். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இருக்கிறது. தேவனுடைய ஆவிக்குரிய ஆகாரங்களை நாங்கள் உட்கொள்ளுகின்ற ஒரு வேலை இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான நாட்களை தவிக்கிறது, அந்த காரிய அந்த நியாயப்பிரமான ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யாவிட்டால் அது ஆசீர்வாதம் பெறுவதற்கு தடை, அது மறைவான சாபங்கள் வரும். இது ஒண்ணு கவனிக்கப்படும். நான் சொன்னேன், மனுஷனுக்கு விரோதமான பாவங்களும் உண்டு, தேவனுக்கு விரோதமாக செய்யற பாவங்களும் உண்டு. எல்லாம் நான் இப்ப வர்ணிக்க நான் வர இல்லை, ஆனா எந்த பாவமும் எங்களை அணுகக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான்? நான் மாணவர்கிட்ட சொல்லுங்க, இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். அதான் ஐயா பாத்திமை குருடனா இருந்தாலும் அவனுக்குள்ள குருடன் குறைந்த விளக்கம், ஐயா எனக்கு இறந்தும் என்று கூப்பிட்டான். கத்தர் இறங்கினார், கத்தருக்கு சுதந்திரம். நாலு பேர் தீவிரவாதக்காரன கொண்டுற நேரத்தில் அவங்களுடைய விசுவாசத்தை, அவங்களோட தியாகத்தை, அவங்களோட பிரியாசத்தை கண்டு ஆண்டவர் நாலு பேரும் அல்ல அந்த வீட கொடுத்தானே, எனக்கு அவன ஒரு பெரிய ஆசிரம். வீடு மோட்டை பிரிச்சாலும் பரவாயில்ல, இயேசுட அற்புதங்கள் நடக்கட்டும். மோட்டு வேண்ட வீட்டுக்கு என்ன நடந்தாலும் சரியுண்டு, அந்த வீட்டுக்கு கொடுத்தானே. இந்த ஐந்து பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. கமான் கேரவன் வா, நடந்து போ, படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்னார். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கம்பீரமாக நடந்து போகிறான். கர்த்தருக்குள்ள அருமையானவளே, ஹல்லேலூயா. ஆகவே இன்னொரு காரியத்தை சொல்றேன் மல்கியாவுல, இதெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகள், இதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைகள் அல்ல, இது கர்த்தருடைய கட்டளைகள். கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவது தேவனுக்கு விரோதமான சாபங்கள். இப்படி இருந்து கொண்டு எங்களை ஆசீர்வதி மாண்டவரே, எங்களை வழிநடத்து மாண்டவரே. ஏன் ஆண்டவர் இப்படி என்று எங்களுக்கு தெரிய, ஆண்டவர் இந்த காரியத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இதுல இருந்து நீ விடுதலை பெற வேண்டும். கர்த்தருக்கு சுதந்திரமாமே. அடப்பா, பெரிய பூகம் நடந்து ஆயிரக்கணக்கான ஆட்கள் இச்சக்கணக்கில் செத்து கொண்டிருக்காங்க. சுனாமி வந்து இப்படி பூமி எதிர்ச்சி வந்து எல்லாம் ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கார். சூறாவளி வந்தோம், இன்னும் நாங்கள் எப்படி இருப்பார்? கத்தருக்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. நானும் பிறகு யோசுவாவை காய்ச்சி கொண்டோம். என் ஆண்டவர் இயேசு கடைசியா என்னத்தை ஆறாப்பா இயேசுக்கு கொடுத்தது, அல்லது ஆண்டவர் இயேசு என்ன கடைசியா கொடுத்தோன்னு பார்த்தா, ஒரு அந்தரங்க சீசன் இருந்தான் யோசேப்பு, அவன் தந்த கல்லறையை கொடுத்தான் ஆண்டவருக்கு. கத்தருக்கு சுதந்திரம். ஆண்டவர் அந்த கல்லறையும் திருப்பி கொடுத்துட்டார். இப்ப மல்கியா புத்தகத்துல மூன்றாம் அதிகாரம், இப்ப நியாய பிரமாணத்தினால் வருகிற மறைவான சாபங்களை குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை ஒரு முறை வாசிங்கள். எஸ், மல்கியாவின் புத்தகம் எஸ் எட்டாம் வசனம், மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம்.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா?
மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான். அன்றைக்கும் இதை பத்தி சொன்னால், ஆற வஞ்சிக்கிறானா மனுஷன்? ஆற இது கர்த்தருடைய பிள்ளைகள் தான், இந்த மனுஷனிட ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கார். பாருங்க, ஆண்டவர் இலவசமா காற்றை தர்றார், இலவசமா பூமி எங்களை தாங்குது, இலவசமா வானத்தில இருந்து மழை பொழியுது, எல்லாமே ஆண்டவர் ஃப்ரீயா தந்திருக்கிறார், சகல காரியங்களும் தந்திருக்கிறார். எல்லாருமே கவனிங்க. ஆகவே அப்பேற்பட்ட தேவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கவனமா இதுல கேட்கணும். வாசிங்க,
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா?
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இன்றைக்கு ஒரு பட்டர் பொடியனை வஞ்சிக்கிறான், ஒரு குடும்ப புருஷன் கொஞ்சாதியை வஞ்சிக்கிறான், அல்லது பலர் பலவிதமான வஞ்சனைகள் பொருள்ல, காசுல, ஏமாற்றங்கள்ல, பலவிதமான சூதாட்டங்கள்ல, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல பலவிதமான வஞ்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வஞ்சனை தேவனுக்கு விரோதமான ஒரு வஞ்சனை என்று என் ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், இப்பேற்பட்ட காரியத்தை நாங்கள் விடுதலை பெற்று பரிபூர்ணம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று எங்கள் அப்பா விரும்புகிறார். மறைவான சாபத்தில் இருக்கிறது, அவங்களுக்கு அதை விளங்கி சொன்னாலும் விளங்கிக் கொள்றது இல்ல, ஆவியானவர் சபைக்கு சொன்னாலும் அதை கேட்கறது இல்ல, அதை புரிஞ்சு கொள்ள முடியாதபடி இருக்கிறபடினால் எப்படி தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினை பெற்றுக் கொள்ள முடியும், எப்படி தீர்க்காயுசு பெற்றுக் கொள்ள முடியும், எப்படி நோய் சாபங்கள் இருந்து நீ விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், எப்படி ஒரு பூர்ணமான சமாதானத்தோடு நீ வாழ முடியும்? வாசிப்போம்.
தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே,
தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே, காணிக்க தசமபாகம். இந்த காரியத்தை நான் சொல்லக்குள்ள துணிகரமாய் சொல்லுகிறேன், ஏனென்றா எங்க சர்ச்சில் நான் இதை பத்தி பேசுறதே இல்லை. முந்தி எனக்கு இதை பத்தி நம்ம சர்ச்சில் நான் தான் ஏதாவது காசு கொடுக்கணும், நான் தான் ஏதாவது அரிசி சாமான் பண்ணி கொடுக்கணும், நான் தான் ஏதாவது நான் என்ன ஒரு பெரிய ஆளா நினைச்சு நான் தான் தர்ம ஊழியங்கள் செய்கிறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வாசிப்போம்.
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்,
சபிக்கப்பட்டவர்கள்,
ஜனதராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள்,
என்னை வஞ்சித்தீர்கள்,
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி,
என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி,
தசம பாகங்களை எல்லாம்,
தசம பாகங்கள் எல்லாம்
பண்டசாலையில் கொண்டு வாருங்கள்,
பண்டசாலையில கொண்டு வாங்க.
அப்பொழுது
நான்
வானத்தின் பலன்,
நான் வானத்தின் மனுகளை திறந்து
இடங்கொள்ளாமல்
போகும்,
உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை
வர்ஷிக்க மாட்டேனோ என்று
அதனால்
என்னை சோதித்து சரி, அவங்க நல்ல பென்ஷன் எடுக்கிறா, நல்ல காரியம் நம்ம சேர்ச்சில் அவங்க இலவசமா சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து உதவி செய்யறோம், அந்த பென்ஷன் எடுக்கிற அந்த அம்மா கத்தருக்கு சுத்திரம், எங்களை சேர்ச்சில் நிறைய எந்த நாளும் வந்து அதிக நாட்கள் நின்று ஜோமடுவான். ஆனா அவன் என்ன செய்வான்னு சொன்னா, தனக்கு கிடைக்கிற காசுகள் எல்லாம் எடுத்து அக்கான உள்ள தங்கச்சியில் அவர் திருமணம் முடிக்காமலே தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன், விதவை அல்ல அந்த சகோதரி. ஆகவே ஒரு ஊழிய காரியங்கள சபையில நான் இன்றைக்கு சொன்னேன், அவங்க சொன்ன கண் கொஞ்சம் பார்வைகிறேன், நான் உங்களுக்கு ஜபிச்சேன் தானே ஆண்டவங்களுக்கு சோத்து கொடுப்பான், இல்ல மாஸ்டர் இப்ப கொஞ்சம் சுயம் இல்லாம இருக்கு, நான் வைத்தியசாலை போறாங்க நீங்க போகலாம் தாராளமா பரிசு கொடுங்க, ஆனா எல்லாம் சொல்லி சொன்னார் கடன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்களான்னு, இல்ல மாஸ்டர் நான் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு, நான் இப்படி இருக்க கூடாது, இப்படி இருந்து கொண்டு கிட்ட சபையில ஊழியர்கள் சரியான கஷ்டம், நீங்க உங்களுக்கு பண நாமம் கூட தரலாம், ஆனா உங்களுக்கு நிறைய நீங்க சம்பளம் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுத்து அவங்க இவன் கொடுக்கிறான், அவன் ஏமாத்தி எல்லாருமே பணம் முடிக்கிறான், அவளை பணம் முடிஞ்சுன்னா அவன் என்ன அவருக்கு தனக்கண்டு ஏதாவது வச்சிருக்க முடியாது, ஏதாவது இருந்த தசவம் காணிக்க எல்லாம் உண்மையா போடுவான் அந்த சிஸ்டர், அதுபடியே எனக்கு கஷ்டம், நானும் அதுக்கு காசு கொடுத்து இந்த கடன்ல இருந்து விடுதலை ஆக்க வேணும் நான் இன்றைக்கு யோசிச்சேன். அந்த அம்மா என்ன செய்ய எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவான், பாருங்க அறியாமையான காரியம், அவங்கள்ட்ட இருந்து உறுதி எடுத்துட்டு இவன் நான் கடங்காரனாக்கி கடைசி இவ பரலத்துக்கு போகல, கடங்காரன் சொல்லுவான இவ்வளவு காசு தரவனமானவரை எப்படி நீர் எடுத்துக்கொள்ள வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியா, அதெல்லாம் கூடுமான வரையில நாம என்ன செய்யணும், நாம கடன் எடுக்காம வாழ ஆண்டவரை நாங்க விசுவாசிக்கணும், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், நான் பயங்கரமான கடங்காரனா இருந்து ஊழியம் செய்தான், அந்த கதையை நான் அன்னைக்கு லிவிங் ஒன்லைன் சொல்லியிருந்தேன். ஆகவே அப்படி மல்டி கடனுக்கு மேல மல்டி கடன் கஷ்டத்தான் தரத்துல தொடர்ந்தோம், என்னைக்கு ஆண்டவர் எனக்கு உடுப்பு, என்னைக்கு ஆண்டவர் எனக்கு உண்ண உணவு, என்னைக்கு நான் எனக்கு சர்றதுக்கு ஆரோக்கியம், என்னைக்கு எனக்கு பாதுகாப்பு, இந்த நாலு காரியத்தை அந்த மண்டாடி ஜெபிச்சிடும், கத்தர் எல்லா வழியிலும் கத்தனை ஆசீர்வித்தார். சேர்த்து சேர்த்து வச்சா என்னையா செய்ய போறீங்க, ஒரு சுனாமணி வந்து இன்றைக்கு பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும், அப்படிதான் பேதம் சொல்லுது, யுத்தங்களும் யுத்த செய்திகளை கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்களும் கொள்ளணுகளும் உண்டாகும், ஆனா பூமி அதிர்ச்சி பற்றி வேதம் சொல்லுகிறது பல இடங்களில் உண்டாகும், நாம் இருக்கிற இடங்கள்ல உங்களை உண்டானா எங்களோட பணம் என்ன, எங்களோட சொத்து என்ன, எங்களோட சுகம் இல்ல. அதனாலதான் நான் சிறந்த உள்ளத்தோடு பேசுறேன், கத்தரு கண்டு விதைக்க, ஆண்டவரு கண்டு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தால் கத்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் கத்தர் நிறவாய் ஆசீர்வதிப்பான். முஞ்சிக்கலாமா? நான் ஒரு நாள் இதை பத்தி நான் பேசல, ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், நான் சொன்ன பாஸ்டர் இங்க பிரதான காணிக்கல எல்லாம் ஜனங்க நமக்கு வர இல்ல, நாம ஆண்டவர் தரதான் கொடுக்க சொன்னார். என்னட்ட ஒரு நாள் தனிமையா கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் நீங்க செய்யது பயங்கரமான துரோக செயல். அவர் கொஞ்சம் துணிகரமா என்னோட பேச ஆரம்பித்தார். நான் அவளை அன்பா நேசிச்சு அவர் எவ்வளவு காரியம் செய்த கூட அவர் சொன்னார், உங்க சபை தரித்திரது காரணம் நீங்க தான், உங்கள் சபை சாபத்துக்குள்ளோடு இருக்கிற காரணத்துக்கு நீங்க தான், நீங்க தான் மனம் திரும்ப வேண்டும். நீங்க இந்த காரியத்தை சொல்லாதபடினால இது ஒரு ஆழமான ஆசீர்வாதமான சத்தியமொழிய காசு புடுங்குற ஒரு பிசாசுடைய திட்டம் அல்ல. அவர்களை இன்னும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர்களை சீமானாக சீமாட்சியாக மாற்றுகிற இந்த உபதேசத்தை நீங்க மறைக்க மறைக்க கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பான். கேட்ட பொழுது எனக்கு பகிர்ந்து என்னடா இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு. எனக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், அது உண்மையு கண்டுபிடித்தப்பாரு. சபையில சொன்ன கொடுங்கள் ஆண்டவர் கூட தருவான். என்னடா இல்லாதா கடை தருத்திரக்கு தான் சொன்னேன். ஆனா ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு காது அடைப்பு, அவங்க தங்கள் தங்க வீடு தங்களுடைய சேமிப்பை பத்தி யோசிச்சாங்களோ ஒழிய கத்தருக்கு சுதரம். ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்க ஏழு விதவை போட்டது ஆண்டவர் ஏன் அங்கீகரித்தார் என்றால் ஐஸ்வர்யவான்கள் அவருடைய இறுதியும் அங்கு கொடுக்க முடியாதபடி கடினப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, நேரத்தை மறியால் கொடுத்தால் கத்தருக்கு சுதந்திரம். மாத்தால் மரியால் ஆசர காட்டு காரியத்தனை படிச்சா நேரம் முழுவதும் ஆண்டவருக்கு என்று கொடுத்தார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, work while you work and play while you play. விளையாடுற நேரத்தில் விளையாடி, வேலை செய்யறதுல வேலை செய், சாப்பிடுற நேரத்தில் சாப்பிடு. அந்த நேரத்தில் அந்த மரியாள் இயேசு வந்தபடினால் நேரம் முழுவதும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். அவள் அப்படி ஒப்பு கொடுத்தால் தாயா மாத்தாளுடைய கலக்கம் நீங்கி செத்து போன லாஸ்டரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அந்த பட்டணத்தில் பெரிய ரிவைவல். அது மட்டுமல்ல, அந்த பெத்தனியாவிலிருந்துதான் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வரலாற்று உண்மைகளை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையில நேரத்தை கத்தருக்கு ஒதுக்காட்டி கத்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும், எப்படி கத்தர் உங்களை உயர்த்த முடியும்? ஆகவே பிரியமாவுளே, தசம பாகத்தை எல்லாம் பண்டசாலை கொண்டு வாங்க, சரியா காணிக்க கொடுத்து ஆக வேண்டும். என்ன பாஸ்டர் அம்பரஸ் காணிக்கிற கத்தருக்கு சொல்லி சத்தியம். ஹலலூயா. ஆண்டவர் இப்ப எங்களுக்கு என்ன தேவைண்டா, எனக்கு என்ன தேவைண்டா, நான் பெரிய குறிச்சியை வைக்கிறேன், கூட்டம் வைக்கிறேன், ஏழை ஜனங்களுக்கு தர்ம ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், விசுவாசத்துல இவ்வளவு பேரும் போஷிக்கப்பட்டு எங்க சபை கூட இவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை கத்தர் தந்திருக்கிறார். உங்களோட சபையால உங்களுடைய சிலருடைய காணிக்க பயங்கரமான கஷ்டத்தில் நீங்க தர்றது எனக்கு தெரியுது, நாங்க போய் பிரசங்கத்தில் சொல்ல இருக்கிறேன். ஆகவே 65 விதவைகள் ஒரு ஊழியக்கார குடும்பங்கள் போஷிக்கப்படுகிறார். இப்ப நாங்க யோசிச்சிருக்கோம் சிங்கள மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய, இன்னும் எவ்வளவு ஆண்டவர் தர்றாரோ அவ்வளவாய் நான் இப்ப யோசிச்சு சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் இப்ப பஞ்சமா இருக்கிறபடினால அரிசி முடிப்புகள் 1 கிலோ 10 கிலோ அரிசி, 1 கிலோ சீனி, 1 கிலோ. இன்னைக்கு எனக்கு மகள் சொன்னால் அப்பா அங்கு பால்மா பேக்கெட் 275 ரூபாய்க்கு விலை கூடினது, இப்பொழுது 310 ரூபாய்க்கு போயிட்டு இப்ப எல்லாரும் பழையபடி விறகுகளை தான் வைக்க வேண்டும், கேஸ் எல்லாம் சரியா விலை கூடிட்டப்பா என்று சரி கத்தர் பார்த்துக் கொள்ளுவார், நாங்கள் ஜெபிடுவோம். சபையோர்கள் அங்க வறுமையின் ஆவி இப்பொழுது தாக்கி கொண்டிருக்கிறது, யுத்தத்தினால மரணத்தின் ஆவி தாக்கிறது. இந்தப்பட்ட சூழ்நிலைகள்ல கூடுமான வரையில விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களை நிறவாக ஆசீர்வதிப்பதற்காகவே இப்படியான சிறை சத்தியங்களை கத்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். போடு வந்த எப்ப பார்த்தாலும் காசு, எப்ப பார்த்தாலும் காசு, எப்ப பார்த்தாலும் இப்பிரசங்கம், இதை விட்டு ஆளில் என்று சொன்ன முதலாவது நாள் தான். படா மரியநாயம் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பிரபலமா இந்த வட்டிக்காரன் தான். இங்க பக்கட்டு, இங்க பக்கட்டு, இங்க பக்கட்டு, இங்க பக்கம் எல்லா இடம் பக்கம் எல்லா இடத்துலயும் காசு. ஆனா அவன் நேவியில நான் வேலை செய்யறதுல பெரிய கமாண்டிங் ஆபீசர் கூட அவன்கிட்ட வட்டி கேட்பாங்க, காசு கேட்பாங்க. ஆனா அவன் என்ன செய்தானடா, அட அம்ருஸ் உங்களை போல பைபிள் காரனுக்கு கொடுத்தா நாங்க சம்பளம் எடுத்தோம்னா ஒரு பயம். அவனை ஊச பேச்சால பேசுவான், அவன் எங்களை ஏசுவான், இந்த பணத்தை நாங்க குடுன கொடுத்துருவோம், சம்பளம் எடுத்தோன்னு உடனே கொண்டு போய் கொடுத்துருவோம். அவரு கொடுத்தபடிதான் பிறகு அடுத்த நாள் கடை ஐயா ஒரு 800 ரூபாய் கடன் தர மாட்டேங்க டக்குன்னு தந்துருவார். பிறகு அது இப்படி வட்டி கிடைக்கிறதும் கொடுக்கற வாழ்க்கையே கடன். பிள்ளைகளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரிய முடியல. ஆனா சேர்ச்சியில போனா பாஸ்டர் தசவாகம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, மரமான சாமத்திலிருந்து விடுதலையாங்க. நான் நேரம் போய் சொல்லிட்டேன் பாஸ்டர், உங்களுக்கு இந்த காணிக்கையை பத்தி பேசாம அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல பிரிஞ்சதப்பட வேற பிரசங்கமே இல்லையா, இப்படி எல்லாம் நாம கேட்டிருக்கிறோம். ஏடா இந்த உபத்தி என்னடா இப்படி சொல்ற, ஏன் சொல்லுகிறான்? தன்னுடைய சப மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அதையும் ஆண்டவர் சொல்றார், சோதித்து பாருங்கள். என்ன ஒரு நாள் யோசிப்பதாண்டு, ஒரு நாள் நான் வெள்ளன போயிட்டேன், சோழ்தீவில போயிட்டாண்டே. ஞாயிற்றுக்கிழமையில திருகோணமலை அழகான கடற்கரை இருக்கு, அந்த கடற்கரையில பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்சில இருந்து நான் பிரசங்கம் பண்ணவள். என்ன மொழி பெய்கிறது, ஒரு சிங்கள என்னோட ஃப்ரெண்ட் தான், சிங்களத்துல பேசுவான் ஜான், அவரும் இப்ப பாஸ்டர் தான். ரெண்டு பேரும் தான் மட்டிக்கு அவர்கிட்ட எடுத்துருக்கோம். மோட்டர் சைக்கிள் காசு இல்லை, சின்ன மோட்டர் சைக்கிள். ஊழியத்தை காசுல ரிசர்வ் டேங்க்ல தான் போவோம், ஊத்தி தான் சில நேரம் ஓடி இருக்கிறோம். அந்த ஒரு நாள் அந்த புது மோட்டர் பைக் எடுத்ததுக்கு ஒரு நாளும் ஃபுல் டேங்க் அடிக்கிறதுக்கு எனக்கு காசு இருக்கல, பணம் இருக்கல. கத்தருக்கு சோத்திரம், தேவனுக்கு மயமுண்டு. ஆனாலும் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய மட்டிக்கிட காசும் எடுத்துக்கொண்டு ஊழியத்தை சொல்லி அங்க பிரசங்கம் பண்ணுவோம். இயேசு பெரியவர், அவர் எல்லாம் செய்யறவர், அவர் செழிப்பா வைப்பார்னு சொல்லுவோம். ஆனா மனதுக்குள்ள எங்களை கடங்காரன்னு நாம என்ன விடுகிறேன். காரணம் என்ன, மறைமான ஒரு சாபம் காணிக்க கொடுக்கறது இல்ல, சரியான மாதிரி தசவாங்க கொடுக்கறது இல்ல. அனனியா சப்ரியால போல இருந்தோம். கத்தருக்கு சோதரம். ஒரு நாள் அடி போயிட்டாடு பாஸ்டர் பேச, கத்தர் கொடுத்த ஆண்டவரை கொண்டு கொடுப்போம். ஏனென்றா ஆலயத்தில் அநேக தேவைகள் உண்டு. எல்லாரும் அழகியா சொல்லுவோமா, ஆலயத்தில் மைக் கொண்டவனும் காய் கொண்டவனும் அது விடணும், ஊழியக்காரன் வருவாங்க காசு கொடுக்கணும். நேற்று நான் பார்த்த ஒரு பெரிய சந்தோஷப்பட்டேன். ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் நடந்தது, அவங்க ஆக்கள் எல்லாம் எல்லாம் பாலியப்படி எல்லாம் புது ஆக்கள் வந்து அவங்களை சாப்பாடை கொடுத்து அவங்க வாகனத்தில் போய் அவங்களை ஏற்றி வந்து அதுவும் வாடகைக்கு வாகனம் எடுத்து இவங்களை கொண்டு வந்து எனக்கு சாண்டவரேன், இந்த வருஷத்துல இந்த இடத்துல ஒரு மகிமையான ஊழியம் செய்ய கிருபந்தேன்னு சொல்லி நான் யோசாவோட பேசிக்கொண்டேன். சூப்பர் ஊழியண்டாவா இதெல்லாம் வழியே பாருங்க, இவ்வளவு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு வீட்டை திறந்து கொடுத்து சாப்பாடு, அதுவும் திறமான கல்யாண சாப்பாடு மாதிரி எங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்து அன்பு நேசிச்சு இவ்வளவு தியாகம் பண்றதை கத்தர் காண்கிறார். எத்தனை வருஷம் நீங்க உயிரோடு இருக்க போறீங்க, எத்தனை வருஷம் நாம வாழ போகிறோம். ஆகவே அருமாவளே, இந்த மறைவான சாபம் இருக்கவே இருக்கக்கூடாது. கத்தருக்கு சோதரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா? நான் என்ன சொல்றேன்னா, அதை பார்த்து அந்த ஊர் வந்தோம்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காரியம், இதுல குறைவுபட்டால் ஆண்டவர் துக்கப்படுவார். யாரோ கொடுக்கிறவன் கொடுக்கல, எவ்வளவு தர வேண்டியவன் தரையில, அப்படி நம்ம இருக்கவே கூடாது. தாராள மனமாக குடிக்கிற ஜனமாக இருந்தால், குடிக்கிற சபையா இருந்தா கத்தவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுக்கிற சபையா இருக்கிறீங்க, கத்தவர்களை நிறைவாய் சாபம் உங்களுக்கு வந்திருக்கான் என்று நீங்க ஆராய்ந்து பாருங்க. சேர்த்து வச்சது பல காரியமா இருக்கலாம், ஆனா புருஷனத்தில் அது உனக்கு உதவி இல்லாமல் உன்னை விட்டு விலகி போகலாம், உன்னை விட்டு விலகி போகலாம். இன்று நீ மறித்தால் எங்கே போவாய்? ஐஸ்வர்ய ஆண்டவர் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கவே கூட சொல்லுங்க. அவன் ஹல்லேலூயா. ஆகவே பிரியமோளே, அன்றைக்கு நான் பேச ஆரம்பித்தேன் எங்க சபையில, இந்த காரம் நீங்க கொடுக்க வேணும். ஆண்டவர்கள் எங்க சபையில வேலையில இருந்தாலும் எல்லாம் தாங்குறான். ஒவ்வொரு சண்டே எங்களுக்கு பகல் போஜனத்தோட எல்லாருக்கும் ராபோஜனம், கிட்டத்தட்ட 400 பேருக்காவது குறைஞ்ச சமைப்பா, பெரிய கடாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், காரியங்கள் வச்சிருக்கோம். நான் தெரிஞ்ச எங்களால் முடியாத நிலை வரக்குள்ள ரசமும் சோரமாவது இந்த ஜனங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப நான் சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியா, ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம கத்தர் பார்த்துக் கொள்வார். வரபு நடி சொன்ன தம்பி என்ன மாதிரி சொன்னேன், எப்படி சாப்பாடு எல்லாம் கொடுத்தீங்களா பாஸ்டர்? இன்றைக்கு நீங்களும் இல்லதான் குறிக்கப்பட்ட ஒரு ஊழுக்கு ஒரு ஆள் 20,000 ரூபாய் கிட்ட பணம் எங்களுக்கு தந்தார். அதனால வந்த எல்லாருக்கும் நாங்க கோழி கறி கொடுத்து நாங்களும் காசு போட்டு நல்ல சாப்பாடை ஏழைகளுக்கு கொடுக்க கத்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்பி ஒரு ஊழியம் அல்ல, கத்தரை நம்பி ஊழியம். ஹல்லேலூயா. அவங்க கத்தருடைய கண்கள் கத்தரையே நோக்கி பார்த்தபடினால் ஒரு வழி அடையும் போது தேவன் புது வழி திறந்துடுவார். இன்னைக்கு கண்ணியமா ஒழுக்கமா பண்பா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு பயத்தை பிசாசு போட்டிருக்கான். துணிகரமா காணிக்க தசமதி பேச மாட்டான். என்னடா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க யார் என்ன நினைச்சாலும் என்ன, கத்தர் உனக்கு உன்னை நினைத்தால் போதும். ஆமென். அந்த ஜனங்கள் சாவ மாத்திரையோடு கூட இருக்கக்கூடாது, அவர்கள் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எங்கட ஆசீர்வாதங்களை நான் சாட்சி சொன்ன நீங்க ஆச்சரியப்படுவீங்க. தேங்காய் கொடுக்கிறவங்க தென்னை மரம், அது வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டவனும் என்னடா, அந்த மூன்று தென்னை மரத்துல தாங்க முடியாத இளநிகள், தாங்க முடியாது போன இளநி எல்லாம் எடுத்து தருவான், வாழ குலகுலையா போடும். அப்படி அவங்க வாழ குலைய அப்படி பயிர் நிலங்களை என ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அங்க மீனவர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டரையா நீங்க வந்து ஜெபிச்சா போதும், நீங்க வந்து அவங்க மீன் பிடிச்சா எங்கிட்ட கொண்டு தந்துருவாங்க,
நீங்க வந்து ஜெபிச்சா மீன் மீனா பட ஒரு மீனவனுக்கு மீன் அதிகமாய் படுறதை பார்த்து பக்கத்தாக கூட பாசிட்டு கொண்டு எங்களுக்கும் ஜெபிச்சு விடுங்க, எங்களுக்கு மீன் படுற நான் சும்மா போய் ஜெபிக்கலாம். கத்தர் நீங்க சர்ச்சுக்கு வாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஆச்சம் கத்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வன். உங்களுக்கு தெரியுமா ஆசீர்வாதத்தை குறிச்சு இரண்டு மடங்கான ஆசீர்வாதம், பத்து மடங்கான ஆசீர்வாதம், நூறு மடங்கான ஆசீர்வாதம், ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதம், ரெபிகாலை கோடா கோடியாய் பெருகுவாய், கோடி கணக்கான ஆசீர்வாதம், அளவில்லாத ஆசீர்வாதம் மல்கியாவில் இந்த வசனத்தினால் வானத்தை திறந்தே இடுங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பா சொல்லுங்க ஆமேன். ஆகவே திறந்த உள்ளத்தோட ஊழியத்துக்கு நிறைவா விதைங்க ஐயா. கத்தர் உங்களை நிறைவா காசு போடுறதல்ல, விதைக்கிறது. நாங்க விதைத்ததை எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஹலலூயா ஹலலூயா. இந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்றது என்ன நான் பெருசா நான் யோசிக்கல, ஆனா இப்ப எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க தீர்க்க ஆயிஷா, உங்க பிள்ளைகள் சந்ததி சந்ததியா நிறைவான ஆசீர்வாதத்தோடு கத்தர் உங்களை ஆண்டவர் கொடுத்தது திருப்பி கொடுப்பார். ஏழைகளுக்கு இறைத்தார், ஏழைகள் கத்தருக்கு இறங்குறவன் அங்கு ஏழைகளுக்கு அங்கு கத்தர் அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஆண்டவர் அதை திருப்பி கொடுவார் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப சபை பெருகும், இன்னும் ஜனங்கள் வருவாங்க, இன்னும் பல காரியங்கள் நடக்கும், இன்னும் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் சொல்லுங்க ஆமென். கடைசியா சொல்லி முடிக்க போகிறேன், வாசிப்போம் நாங்கள். எஸ் கலாத்தியர்களது நிருபம் 3:13 எஸ் வாசிங்க.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபமானார். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தாய்க்கு இருக்கிற வியாதி, தாப்பனுக்கு இருக்கிற வியாதி, பிள்ளைக்கு வருது, இப்படி எல்லாம் சாப வியாதிகள். எங்களுடைய முப்பிதாக்கள் செய்த பாவங்களுக்கு நாங்க அறிக்கப்படுவோம். நிகழ்மையா பலர் அப்படி அறிக்கை பண்ணி ஜெபிச்சு, ஆண்டவரே என்னுடைய பெற்றோர் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அந்த சாபங்கள் தொடரக்கூட ஆண்டவரே. இப்படி நாம ஜெபிக்கிறது தப்பல்ல, அவர்கள் செய்த காரியங்கள் பாருங்க. எங்களுடைய இளைஞ மக்கள் செய்த பாவங்களுக்காக, எங்க சபையோர் செய்த பாவங்களுக்காக, நாங்க செய்த பாவங்களுக்காக, எங்க குடும்பத்தில் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி நாங்கள் அழுது ஜெபிக்கிறது உண்டு. என் நாமும் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார், நாட்டுக்கு கத்தர் சிரமத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பிரதான உண்மையான மரம் தந்திருக்கின்ற கண்டையை நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிக்க கூட, ஆண்டவரை எந்த ஒரு சாபம் இருந்தாலும் என்ன மன்னி ஆண்டவரை, இனி நாம உண்மையாறு பண்ணி ஏன் சொல்லக்கூடாது, புரிசில பண்ண காரியங்கள் நன்மை செய்ய தெரிஞ்சு தெரியும். விசுவாசத்தினால் வர எல்லாமே பாவம் என்று சொல்லியிருக்கிற நேரத்தில் எங்களை அறியாமலே பாவம் எங்களை ஒட்டி கொண்டிருந்தால் ஆண்டவரே என்ன இன்றைக்கு விடுதலையாக்கும் என்று சொல்லி ஏன் நாங்க ஜெபிக்க கூடாது? இன்றைக்கு நாங்க அப்படி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் நீங்க தயாரா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க தயாருங்க? ஆண்டவர் உங்களை மாற்றி உங்களை நிறவாய் ஆசீர்வதிப்பார், மாலாக்கமல் தலையாக்குவார், பூமி உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகளை நாங்க ஆசீர்வதிச்சு ஜெபிச்சோம், குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிச்சு, சின்ன பிள்ளைகள் ஒண்ணு தெரியாம ஆண்டு நிக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை எல்லா வழிகளிலும் ஆசீர்வதிப்பார், எந்த ஒரு மரபான தடைகளும் இல்லாதபடி எங்கள் கண்கள் ஆண்டவரை பார்க்கட்டும் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப எல்லா வழிகளிலும் நாம உண்மை அறந்தா ஆண்டவர் ஆசீர்வாதம். ஆண்டவர் கடைசி காலத்தில் கேட்கிற கேள்விகள் இருக்கு. நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், நான் பசியாய் இருந்தேன், நான் தாகமாய் இருந்தேன், நான் வியாதியாய் இருந்தேன், ஆகவே நான் சிறையில் இருந்தேன். இந்த கேள்வி 5-6 பதில் சொல்ல முடியும். ஆண்டவரே நீங்க வியாதி வந்து நான் விசாரிக்க வந்த ஆண்டவரே, சிறையில இருந்து பார்க்க வந்த, நீங்க பசியா இருந்தீங்க நான் ஆகாரம் கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே ஆடையில ஆரணிக்கப்பா, இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஜெயில ஒரு வேட்டி துண்டை வச்சுட்டு பாதியை கட்டி உடுப்பில்லாம இருந்திருக்கிறேன். அநேகர் நிர்வாணமா அற நிர்வாணமா துண்டு துணியோட இருந்திருக்கா, உள்ளாடுகளோட என்ன கொடுக்கறாங்களும் இல்ல, உடுப்பிலும் இல்ல, அதுலயே இருந்து கொண்டிருந்தோம். இப்படி படுக்கிற கூட இடம் வெறும் நிலத்துல தான் படுது. பாயா தலைவாணியா மெத்தியா தருவாங்க சிறையில, அதுவும் ஸ்ரீலங்கா ஜெயில் எவ்வளவு கஷ்டம். ஆனா கத்திரிக்கு சுதந்திரம், ஆண்டவர் எங்களுடைய வேதனைகளை கண்டார், எங்கள் சோதனைகளை கண்டார். என் அருமையான மகளே மகனே, உன் திராணிக்கு மேலாக கத்தர் சோதிப்பது இல்லை. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். எனக்குதான் நாமே எனக்குதான் தாங்க முடியாது, நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய திராணிக்கு மேலாக கத்தர் சோதிப்பவர் அல்ல. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பக்கிலும் அதிக வெளியேறப்பட்டதான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனாலும் கத்தர் வருகிற நாளிலே கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செபித்து ஒப்புக் கொடுக்க போறோம், ஆண்டவரே எந்த பாவமும் எங்களை தாக்காதபடி, எந்த சாபமும் எங்களை ஆண்டவரை தொடர்ந்து பிடிக்காதபடி, எங்கள் எலும்பு வர பாவங்கள் ஒட்டாதபடி, எங்களை உம்முடைய இரத்தத்தினால கழுவி உம்முடைய ஆவியினால நிரப்புங்கள் என்றால், எங்கள் எலும்பு ஈராக அங்கே எலிசாக்க இறங்கி அந்த பரிசுத்த வல்லமை தேவன் எங்கள் மேல் இறக்குவார். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் சிறந்த மனதோடு கூட இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஆண்டவரே என் ஆசீர்வதியம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாட்டு இருக்கு. எல்லாம் முடிந்த அளவுக்கு கத்தர்கண்டு தியாகப்படைய கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார், கத்தரவங்களை நிறம் ஆசீர்வதிப்பார், கத்தரவங்களை நிறம் ஆசீர்வதிப்பார். அப்போ நான் பார்த்த காரியங்கள்ல, என்னுடைய அறிந்த காரியங்கள்ல, ஆண்டவருக்கண்டு வருகிறவர்கள், ஆண்டவருக்கண்டு கொடுக்கிறவர்கள், கத்தருக்கண்டு பல ஒத்திர பிரச்சனை வரலாம், எல்லாத்திலையும் கத்தர் ஜெயம் தருவார். இன்றைக்கு வெற்றி என்னால், ஆண்டவர் படைத்த விடுதலை என்னால், இன்றைக்கு மகிமையான நாள், இந்த நாள்ல கத்தரவங்களை நிறவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எல்லா சாப கட்டுகளும் இருந்து உடைக்க போகிறார். வியாதிகள் இருந்தா கத்தரதை நீங்க எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆகவே வியாதிகள் இருந்தா இப்போ என் ஆண்டவர் சுகமாகுவார். எலும்பில் இருக்க வியாதிகள், நரம்பில் இருக்க வியாதிகள், ரத்தத்தில் இருக்க வியாதிகள், சதியில் இருக்க வியாதிகள், சருமத்தில் இருக்க எல்லா வியாதிகளையும் கத்தர் நீக்குவார். நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டு அல்லது மூன்று பேர் நீங்க எல்லாரும் விசுவாசிக்கணும், முடிந்தா கத்தர் நாமத்திலே வருவார். இப்ப என் ஆண்டவர் ஆவியானவர் கடந்து வரப்போகிறார். ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதலோடு கூட எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்க போறீங்க? கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அருமையான மகளே, மகனே, உன்னை தூக்கி எடுக்கும்படியா, உன்னை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் இந்த நாளிலே கிருபையாய் வர விரும்புகிறார். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிற நேரம் இந்த நேரம், ஆண்டவருடைய அக்கினி இந்த நேரம், இந்த நேரம் சபையை நாம தாங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருச்சபைக்கு விரோதமாக ஏதாவது பாவங்கள் செய்திருந்தா தயவு செய்து மன்னிங்க. திருச்சபைக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சரீரத்துக்கு விரோதமாக ஏதாவது சொல்லியிருந்தா, அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த ரத்தம் உன் மூலமாய் வடியாதபடி அப்பா எனக்கு இறங்கும் என்று சொன்னா, அந்த காயங்கள் ஆற்ற இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தின் அந்த மனம் திரும்புதல் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து சுத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி பிதாவே. ஒருவேளை நீ ஏமாற்றப்பட்டு மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு பல துக்கங்கள் வேதனைகளோடு இருக்கலாம். ஆண்டவரனை ஆற்றுகிற நாள், ஆண்டவரனை தேற்றுகிற நாள், ஆண்டவரனை உயிர்ப்பிக்கிற நாள், ஆண்டவரனை சுகப்படுத்துகிற நாள், ஆண்டவரனை புதுப்பிக்கிற நாள். ஆகாய இரண்டாம் அதிகாரம் 19 வசனம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, மகனே, இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நல்லா இருந்தா எனக்கு நல்ல ஊழியங்களை செய்வா, நீ நல்லா இருந்தா உனக்கு நல்ல கார் இருந்தா அந்த கார் மூலமாய் அணுகிற நீ ஆண்டவரை அழைத்துக்கு கொண்டு வருவாய், உனக்கு நல்ல வீடு இருந்தா ஒரு ஊழியக்காரன் தங்கக்கூடிய விதமான ஒரு வீடு ஒரு அறையை கொடுப்பாய். ஆகவே கர்த்தர் எல்லா மொழிகளிலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணுவோமா? இப்ப உங்களுடைய நேரம். ஒரு மனம் திரும்புதல், இந்த வார்த்தையாவது உங்களை தாக்கியிருந்தால், அல்லது இந்த வார்த்தையோடு ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால், நீங்க ஒப்புக் கொடுங்க. ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஆண்டவர் இப்பொழுது கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். நன்றி பிதாவே, சோத்திரமாதியானவரே. ஓ ரப்பல்லாஹ் காமரஸ்.